ஏதாவது சொல்லணும் ஏதாவது சொல்லணும்னா அவ்வளவு ஆசையா அவ்வளவு ஈடுபாடா, அதாவது அவ்வளவு தனக்கு வந்து தேகத்துல இருக்கிற உபாதங்களை கூட பெருசா நினைக்காத அவ்வளவு சத்தையா நிஜமா ஒரு சரணாகதி பண்ணின்ற ஒரு ஜீவனுக்கு வரக்கூடியதான பரமபதத்தில் அனுபவிக்கிற ஆனந்தங்களை அவ்வளவு சிரிச்சுண்டு சந்தோஷமா அந்த மாதிரி கேட்டா கேட்டதோட இல்லாத ஒரு நாள் காலக்ஷேபத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். வந்தார் வந்து அந்த 1.5 மணி நேரமும் அந்த மாதிரி ஒரு ஆனந்த அசையாத அந்த சொல்ற விஷயத்த அவ்வளவு உற்சாகமா அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் எல்லாம் கேட்டார். பாவம் கேட்டவர் இன்னைக்கு காதால கேட்டத கண்ணால கண்டு அனுபவிக்கிறதுக்கு இந்த எம்பெருமானுடைய ஒரு சாட்சாத்காரத்தை பெற்று ஆனந்தமா நிச்சய பூஜையில சீதகுண்டத்துல பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெற்று, அதாவது இங்க எதெல்லாம் நம்ம சாஸ்திரம் கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அத்தனையும் அங்க பிரத்யட்சத்துல கேட்டபடி கண்டு அனுபவிக்கிறதா சொல்றது. அந்த அனுபவத்தை ரொம்ப ஆச்சரியமான முறையில அவ வந்து பெற்றுட்டா. என்னதான் இருந்தாலும் தாயார்ன்றது ரொம்ப உயர்ந்த ஸ்தானம், அந்த இடத்துக்கு வந்து ஈடுகட்டவே முடியாது. இழப்பு பெரிய இழப்பு தான். அந்த இழப்புலயும் ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டா போய் சேர்ந்த இடத்த நினைக்கிற போது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான இடம், எப்பேற்பட்ட ஒரு அனுபவம், அந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நினைக்கிற போது, அதாவது விட்ட இடத்தை விட பற்றின இடம் அவ்வளவு உயர்ந்த இடமா இருக்கிறதுனால மனசை தேசிக்கிறதுக்கு விஷயம்னா இது ஒண்ணுதான். அதுதான் மனசை வந்து தேசிக்கிறது. ரெண்டாவது எல்லாருக்கும் அது வந்து சொந்த இடம். அதனாலதான் விபீஷணன் வந்து ராமனுடைய இருப்பிடத்துக்கு வரப்போது ஆஜராமம் முகூர்த்தேன எத்தனை ராமக த லட்சுமணன், ராமனும் லட்சுமணனும் உள்ள இடத்துல ஒரு கணத்துல லங்கையிலேந்து புறத்த விபீஷணன் வந்தான். ஆஜகாம வந்து சேர்ந்தான். எப்போதும் நம்மாத்துக்கு வரபோது வந்ததுன்ற வார்த்தை வரும், இன்னொருத்தராத்துக்கு போற போது அவாத்துக்கு போனேன்னு சொல்லுவோம். நமக்கு சொந்தம் இல்லாத இடத்துல போனேன்ற வார்த்தை வரும், சொந்தமான இடத்துல வந்தேன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் திராட்டியினுடைய திருவடிதான் நமக்கு சொந்த இடம். நாம எல்லாரும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு குழந்தைகள். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தாயார் தகப்பனார்னா மகாலட்சுமியும் எம்பெருமானும் நமக்கு தாயார் தகப்பனார். அது நமக்கு சொந்த வீடு. என்னைக்கு இருந்தாலும் நமக்கு சொந்த இடத்துக்கு பாத்தியதை உள்ள இடம், அவசியம் போய் சேர வேண்டிய இடம், அதுதான் நம்ம இடம். இதெல்லாம் என்னன்னா சத்திரத்துல கூடி இருக்கிற மாதிரி வந்து ஒத்த ஒத்த தங்கிட்டு இருக்கோம். அதுல பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்த உறவுகள் இது. அந்த உறவு முறையை வச்சுட்டு சத்திரத்துல எல்லாரும் கூடுறா, பெண்ஸா இருக்கா, அப்புறம் அவாவா கலந்து அவாவா ஊருக்கு போற போது விட தச்சுட்டு கிளம்புறாரோ இல்லையோ அந்த மாதிரி. ஆனா இந்த ஒரு விஷயம்தான் சந்தோஷம், பொய் சேர்ந்த இடம் வந்து அது ஆச்சரியமான இடம். துக்க கலப்பே இல்லாத பரிபூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த நினைக்கிற போது நம்மாத்துக்கு நம்ம வந்திருக்கோன்ற போது அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதுல மனசை வந்து அவா திடப்படுத்திட்டு இருக்கிற காலத்துல அவா நமக்கு காட்டின நல்ல வழி, அவா நமக்கு பண்ணின உபதேசம், அவ எப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கணும்னு குழந்தைகள் விஷயத்துல ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி அவ பசங்களும் ஒற்றுமையா இருந்துட்டு அந்த தாயார் வந்து அங்கேருந்து கடாட்சிச்சு அனுகிரகிக்கிற மாதிரி அவ உகப்ப கருதி உகப்பிக்கிற மாதிரி இருக்கிறது சுக்கிராதிகளுடைய கடமை. அந்த மாதிரி இருக்கணும். பெருமாள் வந்து மனோதரத்தை கொடுத்து நல்ல விதமா அவளையும் வைக்கணும்னு அந்த திவ்ய தம்பதிகளை பிரார்த்திச்சுட்டு சில முக்கியமான விஷயங்களை அவங்களோட சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். அதாவது என்னன்னா இந்த மனித பிறவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மனித பிறவின்றது நமக்கு எத்தனையோ ஒரு புண்ணியத்தினுடைய பலனா நம்ம பெற்றிருக்கோம். அதத்தான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா மகசா புண்ணிய பண்ணேன கிரீதேயம் காயனம் ஸ்வயா பிராப்தும் துக்கோதவேயே பாரம்பர யாவன் நபித்தியதே. அதாவது மிகுந்த புண்ணியம் என்கிற விலைய கொடுத்து நாமெல்லாம் இந்த மனுஷ சரீரம் என்கிற ஓடத்தை பெற்றிருக்கோம். ஏன் இது ஓடம்னா, சம்சாரத்தினுடைய அக்கறையை நம்ம அடையறதுக்கு நமக்கு அனுகூலமா உதவி பண்ண வேண்டிய இந்த சரீரத்தை பெருமாள் நமக்கு ஓடமாக கொடுத்துருக்கோம். ஓடத்தினுடைய உபயோகம் என்ன, இந்த பக்கம் இருக்கிற மனுஷால அந்த பக்கத்துக்கு கரை சேர்க்கும், கொண்டு போடும். அந்த மாதிரி சம்சார சமுத்திரத்துல சாகரத்துல சிக்கி தவிக்கிற சேதனர்கள் இந்த சம்சார சாகரத்திலேந்து கரை சேருவதற்காக ஜீவாத்மாக்களுக்கு பெருமாளால கொடுக்கப்பட்ட இந்த சரீரமானது ஓடமாக சொல்லப்படுறோம். ஆக நல்ல ஓடத்தை கொடுத்துருக்கான், மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்கான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லக்கூடிய ரீதியில இந்த மனித சரீரம்ன்றத நம்ம ரொம்ப புண்ணியத்தினுடைய பலனாக பெற்றிருக்கோம். இந்த மனுஷ சரீரத்தை எதுக்கு பெருமாள் கொடுத்துருக்கான்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதாவது என்னன்னா, சாஸ்திரத்தை கொண்டு தன்னை உள்ளபடி அறியத்துக்கும், சாஸ்திரத்துல தன்னை அடையறதுக்கு தன்னால உபதேசிக்கப்பட்ட உபாயத்தை அறிந்து அனுஷ்டிப்பதற்கும், அந்த உபாயத்தை அனுஷ்டித்து பரம புருஷார்த்தமாகிற மோட்சானந்தத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காகத்தான் பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கோம். இந்த சரீரத்தை கொடுக்கறது வந்து இங்க இருக்கிற விஷயங்களை அனுபவிச்சுண்டு இதுலயே அமுழ்ந்து மண்டி கிடக்கிறதுக்காக கொடுக்கல. அவன் கொடுத்தது என்னன்னா, இந்த ஓடத்தை பிடிச்சுண்டு கரை சேரணும். சோத்வனக பாரமாப்னோதி சத்விஷ்ணோகோ பரமபதம். சம்சாரத்துக்கு அக்கறை எது அப்படின்னு கேட்டா பரமபதமாகிற சீவைகுண்ட லோகம். அப்பேற்பட்ட ஒரு பரமபதத்தை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சரீரத்தை பயன்படுத்தணும். பெருமாள் சரீரத்தை கொடுத்ததும் இத்தனை விஷயங்களை கொடுத்ததும் இதை அனுபவிச்சுண்டு இங்கேயே சுத்தறதுக்காக இல்லை. பெருமாள் நமக்கு கொடுத்த இந்த சரீரமே அவனை தெரிஞ்சுண்டு சரணாகதியை பண்ணி அந்த எந்தெருமான பரமபதமாகிற வித்யதேசத்துல என்னென்னைக்கும் சாஸ்வதமாக அனுபவிக்கணும், அதற்கான காரியத்தை பண்ணணும்ன்றதுக்கு தான் பெருமாள் நமக்கு இந்த சரீரம்ன்ற ஓடத்தையே கொடுத்துருக்கோம். அதான் சாஸ்திரம் சொல்றது, மனித பிறவிக்கு பிரயோஜனம் எது அப்படின்னு கேட்டா ஞான சம்பாதனம், ஞானத்தை சம்பாதிக்கணும். அதான் ஞானம்ன்றது என்னன்னா, உலக விஷய ஞானத்தை சொல்லல, அது எல்லாரும் சம்பாதிப்போம். ஆத்ம ஞானம், ஜீவாத்ம பரமாத்ம ஸ்வரூப சுவாவங்களை சாஸ்திரம் கொண்டு உள்ளபடி அறியணும். அதத்தான் சாஸ்திரங்கள் சொல்ற போது ஆகார நித்ரா பய மைதுனானி சாமான்யமேதது பசுபிர் நராணாம். ஞானம் டு தேசாம் அதிகக ஞானேன கீத பசுபிஸ்தமானு சொல்றது. ஆகாரம் சாப்பிட்றதோ தூங்கறதோ சிக்கின்பத்தை அனுபவிக்கிறதோ இதெல்லாம் என்னன்னா மிருகத்துக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது வந்தா ஆகாரம் சாப்பிட்றது, அது வந்தா உறங்கிறது, அது வந்தா சிக்கின்பத்துல ஈடுபடுறது. இது வந்து நமக்கு மனுஷனையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி காட்டாது, காமனா இருக்கு, அதுகளுக்கும் இருக்கு நமக்கும் இருக்கு. ஆனா மிருகத்தை விட மனுஷனுக்கு வித்தியாசம் எந்த அம்சத்துல என்ன, ஞானம். ஞானேன கீழ பசுபிஸ்தமானவ, ஒருவன் நல்ல சாஸ்திர ஞானத்தை பெறலன்னா அவனுக்கும் மிருகத்துக்கும் வாசி கிடையாது. இங்க சொல்ற ஞானம்ன்றது என்னன்னா, பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னமோ இல்லையோ, இத கொண்டு ஆத்ம உஜீவனத்துக்கு பயன்பட வேண்டிய ஞானத்தை சொல்றது. சம்சாரத்துல சுத்தத்துக்கு வேணுங்கிற ஞானம் இல்ல, அந்த ஞானம் எல்லாருக்கும் இருக்கு. ஆக சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அந்த ஞானத்தை ஒருத்தன் சம்பாதிக்கலன்னா ஞானகீன பசுபிஸ்தமான, அவனுக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப மிருகத்துக்கு சாஸ்திர வசியதை இருக்கா, மிருகம் சாஸ்திரத்தை அறிய முடியுமா, சாஸ்திரத்தை அறிய அதுதான் சரணாகதி பண்ண முடியுமா, முடியாது. அதே மாதிரி இவனும் சாஸ்திர ஞானம் இல்லாத கண்டமானமா கண்டதே காட்சி கொண்டதே போலோன்னு இந்த வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு இருந்தா நமக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுவும் தான் இன்பத்தை அனுபவிக்கிறது, அதுவும் தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. நம்மளாவது ஆகாரத்துக்கு நிறைய பிரயாசப்படுறோம், அது அனாயாசமா தனக்கு வேணுங்கிற ஆகாரத்தை தேடிக்கிறது. என்ன வித்தியாசம், நமக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால ஞானத்தை அவசியம் சம்பாதிக்கணும். இதுக்கு இன்டிமேட் ஆயிடுச்சுங்கிற என்ன சாயிட்ட, இந்த நாலாவது அடிய முதல் அடியா வச்சுட்டு இன்னொரு மூணு அடி பண்ணி இன்னொரு ஸ்லோகமா பண்ணிட. அதாவது புராணங்கள்ல சொல்ற போது ஞானேனஹீன பசுவிஸ்தமான காண்டத்தோட முடியறது. ஐசிலர் என்ன பண்ணினார், ஞானேனஹீன பசுவிஸ்தமான காண்டத்தை முதல் அடியா வச்சுட்டு மேல மூணு அடி அந்த ஸ்லோகத்தை முடிச்ச. அதாவது ஞானேனஹீன பசுவிஸ்தமான சாட்சாத் பசு குச்ச விஷான சூன்யக திருடன்ன காதன்னபி ஜீவமானாக சதேவ பாக்யம் பரமம் பசுனா. ரொம்ப ரசவத்தா புரத்த சுவாமி சாயிச்சாங்க இந்த விஷயத்த. அதாவது வேதாந்த ஞானம் இல்லைன்னா இவனும் பசு, பசுன்றது என்னன்னா பசு மாடுன்னு நினைச்சுக்கூடாது, சமஸ்கிருதத்துல மிருகம்னு அர்த்தம். ஆக ஞானம் இல்லாதவன் மிருகத்துக்கு சமானம்னு சொன்னா, அடுத்தது மிருகம்னு எப்படி சொல்ல முடியும், மிருகமா இருந்தா என்ன இருக்கும், நாலு கால் ஒரு வால் இப்படி எல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி தோற்றத்துல மனுஷன் இல்லையேன்னு கேக்குறீங்க. இவன் எப்படிப்பட்டவன், நாலு காலும் ஒரு வாலும் இல்லாத மிருகம், மனித மிருகம். சரி, புல்லு போன்றவற்றெல்லாம் மிருகம் சாப்பிடுறதே, மனுஷன் சாப்பிடுறானா, திருடன்ன காதன்னுக்கு ஜீவமானாப்ப, புல்ல சாப்பிடாத மனிதன் ஜீவிக்கிறானே, பசுக்களுக்கு புல்லுதானே ஆகாரம், இவனுக்கு அந்த மாதிரி இல்லையே, விதவிதமா சாப்பிடுறானே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஐசிங்க சாய்ச்சாகும். சதேவ பாக்யம் பரமம் பசுனா என்று. அதாவது என்னன்னா, மனிதன் வந்து ஏன் புல்ல சாப்பிடலன்னா அது பசுக்கள் பண்ண பாக்யமா. அந்த புல்ல விட்டு வைக்காத மனுஷன் சாப்பிட்டான்னா அதுகளுக்கு ஆகாரமே இல்லாத போயிடும். அது பசுக்கள் கொடுத்து வச்சிருக்கு, அதுகள் பண்ணின பாக்யம் நம்ம புல்ல சாப்பிடாம இருக்கான், அதுகளுக்கு விட்டு வச்சிருக்கான். என்பதனால என்ன இருக்கு, ஒருவன் நல்ல பிரம்ம ஞானத்தை சம்பாதிக்கலன்னா இவனுக்கும் மிருகத்துக்கும் எந்த வாசியும் கிடையாது என்பதாக சொல்றது. அதனால அவசியம் ஞானத்தை வந்து சம்பாதிக்க வேண்டும் என்பது இதனால நமக்கு காட்டப்படும். சரி, அந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த ஞானத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்பவுமே பாருங்க, ஒருவர் வந்து தங்களை எப்படி நினைச்சுட்டு இருக்காளோ அந்த நினைவுக்கு தகுந்த மாதிரி தான் அவாவாளுக்கும் எண்ணங்கள் எப்படி இருக்கும், நமக்கு இது பலன், இந்த பலனை நம்ம அடையணும். இப்ப லோகத்துல எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி பலத்துல ஆசை இல்லைங்க, ஒருத்தர் ஒன்னொன்னா விரும்புறா, இவா விரும்புறத இன்னொருத்தர் விரும்பணும்ன்ற கட்டாயம் இல்லை. அந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம்னா, அவாவா தன்னை எப்படி அபிமானிக்கிறாளோ அந்த அபிமானத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா ஆசைப்படுற பலன்களும் எப்படி இருக்க வேறுபடுறது. அதான் சாஸ்திரம் சொல்ற போது, அன்னம் போஜ்யம் மனுஷியானம் அமிர்தம் டு திவௌகத்யா ஸ்வபசு வித்ருணாகாரம் சந்தக தாசியைக ஜீவனா. அதாவது தன்னை வந்து ஒருவன் மனிதன், நேக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் வந்து தன்னை விட இந்த சரீரம் வேறுன்னு அறியாத மனுஷத்துவங்கிறது ஏதோ ஆத்மாவில இருக்கிற மாதிரி விபரீதமா நினைச்சுட்டு இருந்தா, உண்மையில இந்த மனுஷத்துவாதிகள்லாம் எதுல இருக்கு, சரீரத்துல இருக்கு, ஆத்மாவில கிடையாது. நாயம் தேவக ந மர்த்தியோவா ந பிரிய தாவரோபிவா ஞானானந்த மயஸ்வாத்மா சேஷோபி பரமாத்மன. அதனால நான் பண்ண கர்மாவை அனுசரிச்சு பெருமாள் என்ன பண்றான், நிறைய புண்ணியம் பண்ணினவாளுக்கு தேவ சரீரத்தை கொடுக்கறான். புண்ணியம் குறைச்சலா இருக்கிறவாளுக்கும் மனுஷ சரீரம், அதே மாதிரி புண்ணியம் பாபம் ரெண்டும் இருக்கிற இடத்துல மிருகாதி சரீரம், பாபமே பூஜி இருக்கிற இடத்துல தாவர சரீரம் மரம் செடி கொடியா இருக்கு. ஆக கர்மானுகுணமாக இந்த சரீரங்கள்லாம் நமக்கு பெறப்படுகின்றன. ஆனா ஆத்மாவில தேவ ஆத்மா என்றோ மனுஷ ஆத்மா என்றோ மிருக ஆத்மா என்றோ தாவர ஆத்மானும் கிடையாது. பின் இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, ஞானானந்த ஸ்வரூபனாயும் சிவபதியான எம்பெருமானுக்கு தாசபூதனாகவும் இருக்கிறது தான் இந்த ஆத்மஸ்வரூபம். இத ஒருத்தன் புரிஞ்சுக்காத, தனக்கு கிடைச்ச மனித உடலையே நான் மனிதன் அப்படின்னு அபிமானிச்சுட்டு இருந்தா அப்ப அவன் என்ன நினைப்பான், மனுஷனா பிறந்த நாம இந்த லோகத்துல எப்பாடு பட்டாவது சுகத்துக்கான வழிய தேடிக்கணும், அந்த காரியத்தை பண்ணணும். நல்ல அந்தஸ்துல, நல்ல செயல்ல, ஒரு ஸ்டேட்டஸ்ல, அந்த மாதிரி நம்ம சகல சௌக்கியங்களையும் பெற்று வாழறதுதான் நாம பிறந்த பிறவிக்கு பலன். ஏன்னா அவனுக்கு ஆத்ம ஜானம் இல்லை. அப்ப அதான் அவன் நினைப்பான், அவனோட அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்ப யாரும் பணம் காசு வேண்டான்னு எதிர்த்து காட்டுல இருக்க சொல்லல, ஆனா அதுதான் நம்ம பிறந்ததுக்கு வந்து அடைய வேண்டியதுன்னு நினைக்க கூடாது, அதுக்கு மேற்கொண்டு இருக்கு. ஆக அந்த மாதிரி ஒருவனுக்கு தத்துவ ஜானம் இல்லைன்னா இந்த லோகத்துல வாழற வாழ்க்கைய என்ன நினைச்சுப்பான், நன்னா வாழறதுக்கான வழி தெரிந்த அந்த நல்ல வாழ்க்கை தான் நமக்கு பிறவி பயன். அமிர்தம் டு திவௌகத்யா, ஒருவன் தன்னை தேவனாக அபிமானித்தா சொர்க்கத்துல ஆனந்தமா இருந்துட்டு அமிர்தபானம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பான். பசு வித்ருணாகாரம், பசுவாதிகளுக்கு என்னன்னு கேட்டாக்க அதுக்கு கிடைக்கக்கூடிய புல்லு போன்ற ஆகாரங்கள்லாம் அதை சுவைச்சுட்டு அதுகள் அதுல இன்பமா இருக்கும். ஆனா சந்தக தாசியக ஜீவனா, எவன் ஒருவன் தன்னை பரமாத்மாவான சிவபதிக்கு சேஷபூதன்னு நினைக்கிறானோ, அப்பேற்பட்ட ஒரு சேஷபூதன்னா என்ன இருக்கும், தாசன், தாசபூதன், அவனுக்கு அடியன் அப்படின்னு தன்னை நினைக்கிறானோ அவனுக்கு தான் தாசியக ஜீவனா. தாசியக்கன்னா தாசன் செய்ய வேண்டிய விருத்தி என்ன, கைங்கரியம். அந்த கைங்கரியம் தன் சுரூபத்தை உணர்ந்தவனுக்கு தான் முக்கியம். அப்ப இவன் என்ன ஆசைப்படுவான், ஆழ்வார் சாதிச்ச மாதிரி உள்ளில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழியில அறிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தபடி அப்பேற்பட்ட ஒரு பகவத் சைங்கரியத்தை அடைந்தால்தான் நம்ம சொரூபத்துக்கு அது ஏற்ற புருஷார்த்தம், ஆசைப்பட தகுந்த புருஷார்த்தம் என்பதாக அப்பதான் அவனுக்கு புரியும். அதனால் தன்னை உணராத வரைக்க அவனுக்கு கைங்கரிய ருச்சி வராது, வரவே வராது. அதாவது கைங்கறி ருச்சி வராது அப்படின்னா ஏதோ கோவிலுக்கு போறது, பெருமாள் சேவிக்கிறது, ஏதோ பிரதட்சணம் பண்றதுன்னு அப்படி சொல்லல, தீவிரமான ஒரு ஆசை. அதாவது என்ன, பகவத் கைங்கரியம் இல்லாத இருக்க முடியாது, தரிக்க முடியாதுன்ற ஒரு ஈடுபாடு இருக்கு பாருங்க, அது சொரூப ஞானம் இல்லைன்னா அந்த எண்ணம் வராது. ஏதோ என்டர்டெயின்மெண்டா போவா, கோவிலுக்கு போவா, பெருமாள் சேவிப்பா, அது சேவிக்கிறது ரெண்டு நிமிஷம் இருக்கும். மத்த லௌகிக வியாபாரங்கள் தான் நிறைய இருக்கும். இப்ப நான் அவளை பத்திலாம் சொல்லல, அதாவது ஆழ்வார்கள் ஆசைப்படக்கூடியதான அப்படிப்பட்ட குறையோட கூடின பகவத் கைங்கரியத்தை யார் ஆசைப்படுவார், தன்னை எந்தெருமானுக்கு தாசபூதன் யார் புரிஞ்சுக்கிறாரோ அவளுக்கு தான் ஆசைப்படும். அப்ப அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஆசை வந்துருத்தானா, அடுத்தது என்ன தோணும், இந்த சம்சாரத்துல உடலில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழியில அழிவு கிடைக்குமா, கிடைக்காது. ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட அதை நடத்துறதுக்கு எவ்வளவு தளங்கள் வருது, எவ்வளவு இடையூறு வருது, எவ்வளவோ மனசுல கூடிச்சு என்றோம், என்றதெல்லாம் நிறைவேறதா, நிறைவேறல. அப்ப அடுத்தது இவன் என்ன நினைப்பான், இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் நம்ம சொரூபத்துக்கு ஏற்றதுன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா அப்படிப்பட்ட கைங்கரியத்தை நம்மளால இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா பெற முடியல. ஏன்னா நம்ம கர்மா நமக்கு அவ்வளவு பிரதிபந்தகமாக இருக்கு. அப்ப இவன் சாஸ்திரத்தை பாக்குறோம், சரி ஆழ்வார் சாதிச்ச மாதிரி அந்த கைங்கரியத்தை பெறறதுல எனக்கு ஆசை இருக்கு, அதை அடையறதுக்கு என்ன வழி, என்ன சாஸ்திரம் இருக்கு. எப்பவுமே பலனை தெரிஞ்சுட்டு பலன்ல ஆசை ஏற்பட்டாதான் பலனுக்கான உபாயத்தை அறிஞ்சு செய்யறதுக்கான ஒரு பிரவிருத்தி வரும். லோகத்துல யாரும் பலனை ஆராயாத உபாயத்தை பண்ண மாட்டோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா இத செஞ்சா வரக்கூடிய பலனை தெரிஞ்சுட்டு அந்த பலன் நமக்கு வேறுமா இருந்தா என்ன பண்றோம், அந்த காரியத்தை பண்றோம். பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே, ஒரு பிரயோஜனத்தை ஆராயாமல் ஒரு மூடன் கூட ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம். இந்த காரியம் பண்றிய எதுக்காகன்னு கேட்டா அடுத்தது என்ன சொல்லுவான், இன்ன பலனுக்காக பண்றேன், பலனை அறியாத பலனுக்கான உபாயத்தை பண்ண மாட்டேன். அப்ப இவன் என்ன நினைக்கிறான், தன்னை பெருமாளுக்கு தாச பூதன்னு தெரிஞ்சுட்டான். அடுத்தது என்ன தோன்றது, தாசன் இருக்க வேண்டிய நிலை என்னன்னா அனவரதமா எம்பெருமானை அனுபவிச்சுட்டு கைவரியம் பண்றது சேஷ புத்தி, சேஷன் செய்ய வேண்டிய புத்தி ஆகிற கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை இடையூறு இல்லாத நிரந்தரமாக பெறணும்னா அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் பெற முடியாது. அப்ப நம்ம சாஸ்திரத்தை கொண்டு பார்க்கிறோம், பார்த்த அந்த சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது சாட்சாத் எம்பெருமானே தன் திருவாக்குனால தன்னை அடையறதுக்கான உபாயத்தை வெளியேறணும். இப்ப அந்த உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா இது பகவான் சொல்ற வாக்கியம், பத்யா பரமயாவாபி பிரபத்யாவா மகாமதே பிராப்தியோகம் ந அந்யதா பிராப்தியக மம கைங்கரிய லிப்துவிதி. என் விஷயமான கைங்கரியத்தை நிரந்தரமாக விச்சேதம் இல்லாத பெற வேண்டுமானால், அதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான். அந்த ரெண்டு வழி சொல்ற போது ஒரு வழி பக்தி யோகம், இரண்டாவது வழி சரணாகி. இப்ப பக்தி யோகத்தை பத்தி நம்ம விசாரிச்சு எந்த இதுவும் இல்லை, ஏன்னா அதுக்கு வேணுங்கிற ஞான சக்தியாதிகளோ அதுக்கு வேணுங்கிற ஒரு சாமர்த்தியமோ அதெல்லாம் இந்த கலியுகத்துல யார் இடத்துலயும் கிடையாது. அது ரொம்ப சமசாத்தியம். அந்த பக்தி யோகத்துக்கு முன்னாடி கர்ம யோகம் பண்ணணும், அப்புறம் ஞான யோகம் பண்ணணும், அதன் பிறகுதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்திலும் இடைவிடாமல் பண்ணணும், யாவதாயுஷம் மரண கால பரியந்தம் தொடர்ந்து பண்ணணும் என்றெல்லாம் அதுக்கு பல பல நியமங்கள் இருக்கிறதுனால அந்த பக்தி யோகத்தை பத்தின ஒரு விசாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம் போன்ற அசிஞ்சனர்களுக்கு ஏற்ற வழி உபாயம் எது அப்படின்னு கேட்டா சரணாகதிதம் பிரபதிதம், அதுதான் நமக்கெல்லாம் ஏற்ற உபாயம். ஆக இந்த சரணாகதிய வந்து பெருமாள் வந்து மூன்று அவதாரங்கள்ல தானே சொல்லியிருக்கோம், மூன்று அவதாரங்கள்ல சொல்லியிருக்கோம். அதுல முதல் எதுலன்னு கேட்டா வராக அவதாரம். வராக அவதாரத்துல பூமி பிராட்டிக்கு பகவான் இந்த சரணாகதியை உபதேசம் பண்றோம். அதாவது மனசு சரீரம் இதெல்லாம் உனக்கு நல்ல நிலையில இருக்கிற போது சர்வேஸ்வரனான என்னை குறித்து ஒருவன் சரணாகதி பண்ணினானே யானால் அவன் விஷயத்துல நான் என்ன பண்றேன், மரண காலம்னு வரப்போது அந்த சரீரம் எப்படி இருக்க, ஒரு கண்ணு கட்ட மாதிரி இந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மா நினைவிழந்து தன் நினைவே இல்லாத அந்த மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கிற போது எயிப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்க தரவனை பள்ளியானேன்னு சொல்ற மாதிரி நல்ல நிலைமையில இருக்கிற போது அந்த சரணாகதியை பண்ணிட்டா மரண காலத்துல நான் அவனை நினைத்து என்னுடைய உயர்ந்த ஸ்தானமான சீவைகுண்ட லோகத்துக்கு நானே அழைத்து போகிறேன் அப்படின்னு வராகபிரான் சொல்றான். அதனால நயாமி பரமாங்கதி அந்த இடம் எப்படிப்பட்டது, சர்வேபி நோபஜாயந்தே பிரளயேன வியசந்திதே. அந்த சீவைகுண்ட லோகமானது எப்படிப்பட்ட லோகம்னாக்க பிரளயத்துல அழியவும் அழியாது, சிருஷ்டியில உண்டாகவும் உண்டாகாது. அதனால இந்த சம்சார மண்டலத்துக்குள்ள உற்பத்தி நாசம் எல்லாம் சீவைகுண்டத்துக்கு கிடையாது. ஆக அந்த லோகம் அழியாத லோகமா இருக்கிறதுனால அங்க உள்ளவாளுக்கும் என்ன கிடையாது, அழிவு கிடையாது. அவளும் பிரளயத்துல அழிய மாட்டார், சிருஷ்டியில உண்டாக மாட்டார், ஆச்சரியமா அந்த எம்பெருமானை அனுபவிச்சுண்டு சாஸ்வதமாக இருப்பார். போயினால் பின்னை திசைக்கென்றும் பிணை கொடுத்திலும் போக ஒட்டாரே என்பதாக பகவான் ஒரு காலம் இவனை திருப்பி இந்த சம்சாரத்துக்கு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக இவனை பிறப்பிக்க மாட்டான், சாஸ்வதமான பேரின்பத்தை அனுபவிச்சிருக்கான். அத வராகப்பிரான் சொல்ற நயாமி பரமாம் கதி உயர்ந்த என்னுடைய ஸ்தானத்துக்கு நானே இவனை மரண காலம் வரப்போது அழைத்து செல்கிறேன். அதாவது சாதாரண உடலையும் உயிரையும் யமன் தான் பிரிப்போம், ஆனா சரணாகதி பண்ணினவாளுக்கு உடல்லேந்து உயிரை பிரிக்கிற காரியத்தை கூட எந்திருமான் தான் பண்றோம், அதுக்கு கூட யமன் வரதில்லை. அதனால காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உயிரறிகின்றோம் நமன் சமர் தலைகள் மீது. இந்த பிரபன்னன் என்ன பண்றான், இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்புற போது முதல்ல யமன் தான் வந்து சேவிக்கிறோம், அந்த யமனுடைய தலையில காலை வச்சு ஏறோம். அந்த மாதிரி என்ன பண்றதுக்கு இதர தேவதைகள்லாம் இவனுக்கு பல பல உபச்சாரங்களை பண்ணி பரம பாகவதன் என்பதாக என்ன பண்றது, அதுகள் இவனை சேவிக்கிறது. சர்வஸ்மி தேவா வலிமாவகன் சொல்றதோ இல்லையோ, அதான் அந்த தேவதைகள்லாம் இவனுக்கு காணிக்க கொடுத்து இவனுக்கு உபச்சாரங்களை பண்ணி பரம பாகவதன் என்பதாக அதுகள் உபசரிக்கிறது. ஆகவே இந்த மாதிரி வராமத்திரான்னு சொன்னான். அடுத்தபடியா ஸ்ரீ ராமாவதாரம், சத்ருதேவ பிரபன்னாய சவாசீசையாசதே அபயம் சர்வபூதேவியக ததாமி ஏதத் பிரதமம். ஒருக்காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுக்கும். அப்படியே சுவாமி தேசிகனத தமிழ்ல சாதிக்கிற பிரபந்தத்துல, தேசிக பிரபந்தத்துல. ஆக ஒரு தடவை அவன் திருவடியில சரணாகதியை நம்ம அனுஷ்டித்தோமே ஆனால் அவன் விஷயத்துல பகவான் என்ன பண்றான், அந்த பிரபன்னனுக்கு எல்லோராலும் எல்லோரிடத்திலும் பயம் இல்லாமலே தருகிறேன், யாராலையும் அவனுக்கு எந்த தீங்கையும் பண்ண முடியாது என்பதாக அபய பிரதானம் பண்றான். அவனை நான் ரட்சித்தே தீருவேன் என்பதாக அபய பிரதானம் பண்றான். அடுத்தபடியா கிருஷ்ணாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். சரம சோகம் சர்வ தர்மா தரிசேபிய மாமேகம் சரணம் பிரஜ அகம்பா சர்வபாபேபியோ மோட்ச விஷயாமி. உன்னால பண்ண முடியாத நான் உபதேசித்த தர்மங்கள் என்னது, கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் எல்லாம் மோட்சத்துக்காக சொன்னேனே, அதெல்லாம் பண்ண முடியாத நீ என்ன பண்ண, மாம் ஏக்கம் சரணம் பிரஜ. ஆக மன்மனாபவ மத்பர்த்தக மத்யாஜிமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி என்பதாக என்னை குறிச்சு பக்தி யோகம் சொன்னேன், அதெல்லாம் பண்ண முடியாம இருக்கிற நீ என்ன பண்ண, அந்த கடினமான பக்தி யோகத்தில் அலைய வேண்டாம், மாமேக்கம் சரணம். அந்த மாதிரி சரணாகதி பண்ணினியானா ஒன்னா இந்த எல்லா கர்மங்கள்லேருந்தும் விடுவிச்சு என்னுடைய திவ்யஸ்தானத்துக்கு அழிச்சுட்டு போறேன் மாசிக்க என்பதாக சொன்ன. ஆச்சரியமா இந்த பிரபத்தி ரூப உபாயத்தை, அதுவும் லகுவான உபாயம், சுலபமா செய்யக்கூடியது, இதுல வந்து சரீரத்தை கொண்டு எந்த சமகாரியமும் இல்லை, நீண்ட நாள் செய்ய வேண்டாம், கணகாலம். ஆக ஆச்சாரியன் சன்னதியில ஆச்சாரியன் சொல்லி தரக்கூடிய அந்த சரணாகதி மந்திரத்தை கொண்டு இந்த ஆத்மரட்சா பரத்தை நம்ம சர்வேஸ்வரத்துல சமர்ப்பிச்சிட்டோமானா அதுக்கப்புறம் இவன் சம்சாரத்துல அகப்படவே மாட்டான், சுத்த வேண்டிய. ஆக இவ்வளவு தூரம் பகவான் தன்னுடைய திருவாக்குனால தானே இந்த மாதிரி சரணாகதிய பண்ண சொல்லி விதிச்சு இருக்கே கூட எல்லாருக்கும் அதுல வந்து சத்தா வரதான்னா வரது இல்லை. அதாவது என்னன்னா இந்த சரணாகதியை பண்றதுக்கு முன்னாடி வேணுங்கிறது தத்துவ ஞானம், அந்த தத்துவ ஞானம் வரதே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆக என்னன்னா இந்த காலத்துல அதுவும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா தேவதாந்திர சம்பந்தம் இல்லாதவாளா பார்க்கறதே அறிவு. தேவதாந்திர சம்பந்தம்னா என்ன, பிள்ளையாரையும் இன்னொன்னையும் போறது சேவிக்கிறது, அந்த மாதிரி இல்லாத பார்க்கறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். முதல்ல தத்துவ ஞானம் வேணும்னா சீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்று அனன்ய பக்தி இருக்கணும். உன்னிட்டு மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் என்கிற நிஷ்டை இருக்கணும். அதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது உன்னிட்டு மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் என்கிற பரமை சாந்தித்துவம் இல்லைன்னா தேவதான ரகிதமாக மோட்சம் கிடையாமையால், தேவதான ரகிதம்னா என்ன அர்த்தம், தாமதம் இல்லாமல், தாமதம் இல்லாமல்னா இந்த சரீரத்தை விட்ட நாளைக்கும் மோட்சம் கிடைக்காது. என்னைக்கு உனக்கு தத்துவ ஞானம் வரதோ அந்த திறவிகளுக்கு நீ பல பல திறவிகள் ஓடி ஓடி பலதரப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிதான் வெளியேறி கண்டிருந்த தத்துவஜானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆக அந்த மாதிரி வந்து ஈஸ்வரன் இந்த தேவதா விசேஷம் என்று நிஷ்கர்ஷிக்க வேண்டும். பரமாத்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்ரீமான் நாராயணோன பதிகி அகில தனுகும் முக்திதோ முக்தபோகம். இதைய கண்ணன் கீதையில சொல்லிருக்கான். ஆ பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தின் அர்ஜுன மாமு சேர்க்கியது கவுண்டேய புனர்ஜென்மன் நித்தியதே. சும்மா இருக்கிற சத்தியலோக பரியந்தம் எங்க போனாலும் மேல போறதும் கீழே வர்றதும் மேல போறதும் கீழே வர்றதும் இதே மாதிரி இருக்கணும். ஆனா எவர்கள் என்னை அறிந்து என்னையே பற்றி என்னை அடைகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது, மாவு பேசியது கவுந்தேய புனர்ஜென்ம நித்தியதே என்று கண்ணன் சொல்லாத விஷயம் கீதையில கிடையாது. கீதைன்றது என்னது, சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ பக்தர சுதீசி போக்த துக்தம் கீதாமிருதம் மகதுன்னு சகல உபனிஷ சாரம் தான் பகவத்கீதை. அதுல கண்ணன் பல இடங்கள்ல நான் தான் பரதத்துவம் மத்த பரதரம் நான்யது குஞ்சிதத்தி தனஞ்சய என்ன காட்டிலும் உயர்ந்த வஸ்து வேறொன்று இல்லை என்று சொல்றான். ஆக முதல்ல இவனுக்கு வேணுங்கிறது எதுன்னு கேட்டா தத்துவத்துல நல்ல நிஷ்டை ஸ்திரமான ஞானம் வந்து இருக்கும். அந்த தத்துவ ஞானத்தை ஒத்தொத்தம் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சுத்தத்தை என்னன்னா எந்த ஒரு வைஷ்ணவ அடிமையை பார்த்தால கூட ஒரு ஆத்துக்கு ஐசங்கர் எழுதுதான்னு சொல்லிட்டு இவ ஆத்துக்கிட்ட தான் இருக்கா வாட்டு வந்து பாவம் ஐசன் போனாங்க. அதால தீபம் சடாரி ஐசங்கரை சேவிச்சுட்டு தீபம் சடாரி செஞ்சுட்டு வரலாம். லட்சுமி நக்கமான ஆத்திரியமா எழுதிருக்க நன்னாதான் சேவிச்சோம். ஆனா எங்களோட கண்ணு என்ன பண்றது, நாலா பக்கமும் திரும்புறத திரும்பினா அவ அதுல ஒரு பெரிய பிள்ளையா இருக்கணும். யாரா அதுல யாரா பண்ணிருக்காளோ ஒரு நிமிஷம் போய் பிடிச்சு கேட்டேன், லட்சுமி நரசிம்மனை சேவிக்க வந்தமே ஏன் இப்படி அப்படின்னு ரொம்ப மனசுக்கு வந்து கேட்கமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாலாசில நம்ம இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பாக்குற போது பத்தியா ஞான சம்பாதனம் இல்லாத குறைதானே ஜனங்கள் இப்படி இருக்கா. சரி சம்பாதிக்கட்டோ சொல்லலாம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதோ ஆசைப்பட்ட என்னமோ கோவிலுக்கு போற இந்த டயத்துக்கு தீர்த்தாமோ சடாரியாமோ ஏ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கல என்னமோ நமக்கு பாழா போன மாதிரி நினைக்கிற. அதை எப்ப நினைக்கணும், அந்த பகவானுடைய சுரூப சுபாவங்களை புரிஞ்சுட்டு நினைக்கணும். அதான் விழிவராய்ச்சிகள் சாய்க்கிற மாதிரி ஒரு பார்த்தசாரதி கோவில்லையும் அருள்மிகு பார்த்தசாரதி, ஒரு காட்டேரி கோவில்லையும் அருள்மிகு. இந்த அருள்மிகுன்ற வார்த்தைக்கே விவசாயம் இல்லை. அந்த மாதிரி ஜனங்கள் காட்டுக்கத்தெல்லாம் கத்தின்ட்டு லவோ ஜிபோன் வரதுல என்ன பிரயோஜனம். நல்ல பரமை காட்டுகள் சத்துக்கள் தத்துவ ஞானத்தை நல்லா சம்பாதிச்சுன்றத பெருமாள் அந்த மாதிரி செய்திருக்கணும். ஆனா அந்த ஞான சம்பாதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தோணல, நேரம் தவறாது இந்த நேரத்துக்கு இன்னைக்கு நடப்போம்னு அத்துப்படி போய் நின்றுட வேண்டும். என்ன பிரயோஜனம், இந்த ஞானம் ரொம்ப முக்கியம், அவசியம் சம்பாதிக்கணும். மைசா அனன்ய யோகேன பக்திகி அவ்வியபிசாரின்றான் கீதையில. சிலதெல்லாம் நம்ம சொன்ன பார்த்தா இன்னராஜி பாபு பேசுறாருன்னு தோணும். இதெல்லாம் நம்மளா சொல்லல, பகவான் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கான். இது பகவான் தானே கண்ணனே சொன்ன வார்த்தை. என்னிடத்துல பக்தி பண்றது எப்படி இருக்கணும்னா விபசார பக்தி இருக்கக்கூடாது, அவ்வியபிசாரின்றான். என்ன அர்த்தம், பகவானுடைய உடமையா சொத்தா அவனுக்கு சேகமாக இருக்கிற இந்த ஆத்ம வஸ்துவை கண்ட கண்ட தேவதைகளை சேவித்து சேகமாக்கின அது விபச்சாரம் இல்லாத என்ன, எவ்வளவு பெரிய தப்பு. பரமை காட்சிகள் அல்லாதார் பண்ற கைங்கரியத்தை பெருமாள் முகக்கிறது இல்லைன்றது சாப்பிடும். ஆக இப்ப என்னன்னா இப்பேற்பட்ட ஒரு தத்துவ ஞானத்தை நம்ம அவசியம் சம்பாதிக்கணும். அதை சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணணும், கூட்டம் கூட்டமா சரணாகதி என்னமோ பண்ணிக்கிறார். ஆனா கேட்டாக்க பெருமாள் யாரு அப்படின்னு கேட்டா ஒன்றும் தெரியல. முக்திக்கு அருள் கூட மூன்றை தெளிமுன்னம் சித்திக்கால் ஏற்கும் திட்டம். தத்துவ ஞானத்தை சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணணும். ஆனா சரணாகதி அவசியம் பண்ணணும். அதுலயும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா இப்ப எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, சீயப்பதியான எம்பெருமான் தான் சுவாமி, நாமெல்லாம் அவனுக்கு தாசபூதர்கள், இந்த ஞானம் எனக்கு இருக்கு, அவன் சொத்துக்கு உடையவனா இருக்கான், நாமெல்லாம் உடமகளா அவனுக்கு சொத்துக்களா இருப்போம். உடைய வந்தானே உடமைய ரட்சிக்கணும், உடமகளா தன்னுடைய ரட்சணத்துக்கு முனையும். இப்படி எல்லாமும் சில பட்சம் இருக்கு. தத்துவஜானம் இருந்து என்ன பிரயோஜனம்? உபாய விஷயத்துல அவர்களுக்கு தெளிவு இல்லை. இவ்வளவு தூரம் பகவான் வந்து கதறி 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 சரணாகதியை சொல்லிருக்கானே, சொல்லியிருக்கிற போது அந்த உபாய விஷயத்துல என்ன வரல, தெளிவு வரல. அதனால தத்துவஜானம் உள்ளவாளுக்கு கூட பெருமாளுடைய ஒரு நிகிரம என்ன பண்றது, தன்னை வசீகரிக்கக்கூடிய உபாய தலைவாளுக்கு தெளிவு வரக்கூடாது. பெருமாளுடைய நிகிரமம் ரெண்டு விதம். சில பேர் விஷயத்துல அவன் என்ன பண்றான், இவன் என்ன அறியக்கூடாது, நம்முடைய பாபத்தினுடைய பலனா, அதாவது பாபத்துக்கு பெருமாள் கொடுக்கிற தண்டனையில பெரிய தண்டனை எதுன்னு கேட்டா, அப்ப லோகத்துல வறுமையில கஷ்டப்பட்டா என்ன பாவம் பண்ணினேனோ, பணம் காசு இல்லாத கஷ்டப்படுறேன்னு அவன் நுந்துப்பா. சரீரத்துல பல பல வியாதிகள்ல கஷ்டப்பட்டா எல்லாரும் என்ன நோந்துப்பா, என்ன ஜென்மாந்தரத்துல பாவம் பண்ணினேனோ உடம்பு படுத்திட்டே இருக்குன்னுவா. ஆனா எனக்கு பிரம்மஞானம் இல்லையே, என்ன பாவம் பண்ணினேனோன்னு யாராவது பேசிருக்காரா? அறிவினால் குறைவில்லா அகல்யால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான சொருமூர்த்தின்றார் ஆழ்வர். அறிவு எனக்கு இல்லையே, எம்பெருமான பற்றின ஞானம் இல்லையே, என்ன பாவம் பண்ணினேனோ யாருக்கிட்டையாவது வாயிலிருந்து வார்த்தை வரத உருட்டு போயிடுவாரு, ஆனா அந்த வார்த்தை வராது. அதனால அந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த ஞானத்தை ஏன் வா பெறலன்னா, பெருமாளுடைய நிகிரகம். அந்த நிகிரகம் எதுனால, நாம் பண்ணின ஒரு பாப விசேஷம். அப்ப பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறான், இவன் என்னை அறியக்கூடாது. அப்படின்னா நம்ம கரடியா கட்டி விஷயத்த சொன்னாலும் அவாக்கால் கண்ட இடத்துக்கும் தான் போகும், நிற்காது. அது பாப விசேஷம். சில பேருக்கு நல்லா தத்துவத்துல நிஷ்கர்ஷம் இருக்கும், ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு நல்ல பரமை காந்திகளா இருப்பா, நன்னா பகவான வந்து அனுபவிப்பா, நன்னா பெருமாளுக்கு கைங்கரியங்களை பண்ணுவா, அர்ச்சாவதார மூர்த்தியா அப்புறம்னா ஈடுபட்டு அனுபவிச்சு திவ்யதேசங்கள்ல பெருமாள் சேவிப்பா. அப்படிப்பட்டவா கூட உபாய விஷயத்துல கலங்கி பேசுற, பகவான் தன்னை அடையறதுக்கு சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிற உபாயத்துல கலங்கி போய் என்ன பண்றா, உபாய அனுஷ்டானத்தை நாம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சியா பேசுற. அப்ப அவ விஷயத்துல பெருமாள் என்ன பண்றான் தெரியுமா, இவன் என்னை அறிந்தாலும் என்ன வசீகரிக்கிற உபாயத்துல அவனுக்கு தெளிவு வரக்கூடாது, அதுவும் நிகிரகம் தான். அதனால அவளுக்கு என்ன தோன்றது, அவன் நமக்கு சுவாமி, அவன் நமக்கு உடையவன், நாமெல்லாம் தாசபூத்தர்கள், உடமகள். உடமகள் தன்னுடைய ரட்சணத்துக்கு என்ன செய்யறதுக்கு இருக்கு, உடையவன் தானே உடமகளை ரட்சிக்கிறதுக்கு கடமைப்பட்டவன். இவ சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மெல்லாம் பெருமாளுக்கு தேசபூதர்கள் பரதந்திரர்கள், இத பிடிச்சுட்டு இருக்க. அப்ப என்ன நினைக்கிற, அவனும் தேசி சுதந்திரன், சுதந்திரன் தான் ரட்சிப்பதற்கு சமர்த்தன், பரதந்திரர்கள் தங்களுடைய ரட்சணத்தில் அசமர்த்தர்கள். சுவாமியா இருக்கிறதுனால ரட்சிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர், தாசபூதர்களா இருக்கிற நாம நம்மளை ரட்சித்துக் கொள்வதில் கடமைப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பலவிதமான திருஷ்டாந்தங்களை மேற்கோள் காட்டி நம்முடைய ரட்சணத்துல நாம முனைஞ்சுட்டா நம்ம குரூபமே கெட்டுவிடும். இவன் பெருமாளுக்கு சேகபூதன் பரதந்திரன் என்று சாஸ்திரங்கள் சொல்றத, அந்த சொரூபமே அழிந்துவிடும். சொரூப ஞானம் உள்ளவன் எப்படி இருக்கணும், தன்னுடைய ரட்சணத்துல முனையக்கூடாது, ரட்சகன் கை பார்த்து ரட்சியவஸ்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல பல திருஷ்டாந்தங்களையும் மேற்கோளையும் அழகா காட்டி நன்னா ஜனங்களை வந்து வசீகரிச்சிருவான். ஆனா ஒரு நிமிஷம் உட்காந்து நம்ம சிந்தை பண்ணி பார்த்தா, நம்முடைய ரட்சணத்துக்கு காரியம் பண்ணக்கூடாது, பண்ணினா நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு அது கேட விளைவிக்கும்னா சாஸ்திரம் அந்த காரியத்தை செய்ய சொல்லி விதிக்குமா? நாணய பந்தா அயனாய வித்யதேன்றது சுதி. பிரம்ம வித்யைய தவிர அந்த பகவான அடையறதுக்கு வேற வழி இல்லை. இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்போம். நம்ம எல்லாம் பெருமாளுடைய சொத்து உடமைகள். நம்முடைய ரட்சண பரம் யாருக்கு? சத்தியேஸ்வரனுக்கு. ரட்சண பரம் நமக்கு இல்ல, உடமகளா தங்க ரட்சணத்துல முனையும், உடையவன் தானே சொத்துக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாளே. ஒரு சின்ன விஷயம் கேட்போம். சரி, நாமளே பெருமாளுக்கு உடமைகள்னு சொல்லிட்டா இந்த சரீரமும் அவனுக்கு உடமை தானே? பகவான் கொடுத்த சரீரமும் யார சேர்ந்தது? யானும் நீயே, என் உடமையும் நீயே. நானும் உன்னை சேர்ந்தவன். எனக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த சரீராதிகளும் யார சேர்ந்தது? உன்னை சேர்ந்தது. அதாவது நாமளே பெருமாளுக்கு சொத்துன்னா நம்முடைய சொத்தும் அவனுக்கு தானே சொத்து. அப்ப என்ன ஆச்சு? இந்த சரீரமும் யார சேர்ந்தது? பகவானை சேர்ந்தது. புரியுதா? அப்படி இருக்கிற போது அதான் கேட்கிறார் சுவாமி தேசிக. சரி, உடமையான ஜீவாத்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சாஸ்திரம் விதிச்ச ஒரு சரணாகதிய பண்ணக்கூடாதுன்னு பேசுறேன். நீங்க தேக சம்ரட்சணத்துக்காக காரியம் பண்றேன், அங்க மட்டும் என்னுடைய பாரதந்திரிய கொடுப்போம் கொண்டோம், தேகத்தையும் அவனே காப்பாத்துறதோட சாப்பிடறத விட்டுடுங்கூட, போஜனாதி வியாபாரங்களையும் தவிரத்த செஞ்சுட்டோம், தேகத்தை நன்னா பாத்துக்கிறோம், உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பண்ணிக்கிறோம், சாப்பிடுறோம், வேற வேலைக்கே சரீரம் வாடி போறது வாட விடாத ரட்சிச்சுக்கிறோம். அந்த ரட்சணத்துல உனக்கு சுவாதந்திரியம் இருக்கலாமானா, சாஸ்திரம் விதித்த சரணாகதிய பண்றதுல மட்டும் பண்ணிட்டான்னா பாரதந்திரியம் போயிடுதுன்றது என்ன நியாயம்? அதனால இந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய பேர் கலங்கற, அந்த கலக்கங்கள்லாம் விட்டுக்க கூடாது. நமக்கு வந்து சாஸ்திரம் தான் பிரமாணம். மறைமுறைக்கும் பொருளெல்லாம் நிதியன்று ஒருவார், அவாதான் ஆஸ்திகள். பகவான் விதிச்சிருக்கான் சரணாகதிய பண்ணணும்னு சொல்லியிருக்கான். தானே தன் திருவாசினால மூன்று அவதாரங்கள்ல அந்த சரணாகதி ஆகிற உபாய விசேஷத்தை விதிச்சிருக்கான். அந்த விதிச்ச உபாய விசேஷத்துக்கு எதையோ உலக நடப்பெல்லாம் காட்டி அந்த உபாய விசேஷத்தை வந்து இல்லேன்னு பண்ணினமானாக்க உலக நடப்பு எல்லாத்தையும் நம்ம மோட்ச சாஸ்திரத்துல திணிக்க முடியாது. அத்தீந்திரிய விஷயங்களை நம்ம எதை கொண்டு நம்பணும்? சாஸ்திரத்தை கொண்டுதான் நம்பணும். பகவான் சொல்றான், தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாசாரிய விவசாயம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் அதுனா உன் மனசுல பட்டதை செய்யாத, அதுக்கு எது பிரமாணம்? சாஸ்திரம். சாஸ்திரம் விதிச்சதை செய்யணும், நிஷேதித்தத பண்ணக்கூடாது என்பதாக சொல்றது. ஆக பகவான் விதிச்ச உபாய விசேஷத்தை அவன் திருவுள்ளம் அறிந்து அதை நம்ம அவசியம் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அது போன தேசுடன் அழகா ஒரு இது சாதிக்கிறேன் காரியம். அதாவது என்னன்னா, அனாதியா நாம இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா ஆத்யாதிலங்கனம். ஆத்யாதிலங்கனம்னா என்ன இருக்கும்? பெருமாளுடைய கட்டளையை மீறியதுதான் காரணம். அந்த கட்டளை என்னது? என்னுடைய கட்டளை, சாஸ்திரத்தை யாரும் மீறக்கூடாது. சாஸ்திரத்தை ஒருவன் மீறினால் அவன் எனக்கு துரோகம் செய்தவன் ஆவான். அப்பேற்பட்ட துரோகி என்னிடத்தில் எவ்வளவு பக்தி பண்ணினாலும் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. அரசாங்கமே சட்டத்திட்டங்களை மீறினா தண்டிக்கிறதோ இல்லையோ, கேள்வி கேட்கறதோ இல்லையோ. அப்படி இருக்கிற போது பகவானுடைய கட்டளையான சாஸ்திரத்தை மீறத்துக்கு ஏது உரிமை? மீறினா தண்டனைக்கும் உரியவனாகும். அந்த தண்டனை என்ன? சம்சாரத்துல பல விரவிகளை கொடுத்து, சுகதுக்கங்களை கொடுத்து, பல பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு துண்டாடி இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு அல்ப சுகத்தை பெற்றா நம்மள மாதிரி பாக்கியசாலி இல்லைன்னு வேற பெருமை ஒன்று இருக்கு. அது எத்தனை நாளைக்கு அந்த புகழ் இருக்க போகுதுன்றது சர்வேஸ்வரனுக்குதான் தெரியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சமங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஆத்யாதி லங்கனம், பெருமாளுடைய ஆத்மையாகிற சாஸ்திரத்தை மீறினது. இப்பேற்பட்ட பெரிய ஒரு அபராதத்துல மிகப்பெரிய அபராதம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம எல்லாரும் திருட்டு குற்றத்தை பண்ணியிருக்கோம். பெரிய திருட்டு காரியம் பண்ணிருக்கோம். என்னடா திருடி இருக்குமா, என்னதான் திருடி இருக்கும், திருடி இருக்கும். பெருமாளுடைய சொத்தான அவனுக்கு சேகபூதமா இருக்கிற இந்த ஆத்ம வஸ்துவை என்ன பண்ணிருக்கோம், நம்ம திருடி இருக்கோம், அபகரிச்சிருக்கோம். என்னது இது, ஆத்மான்றத கண்ணாலேயே பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஆத்துக்கு போனோம், ஒரு வெள்ளி டம்ளர் நடந்தது எடுத்து பையில போட்டுன்னு வந்த மாதிரி என்ன ஆத்மாவை திருடிட்டு இருக்கோம். எப்படி திருட முடியும், அதை முதல்ல கண்ணால பார்த்தானே எடுக்க முடியும். அப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை ஒருத்தர் வந்து நம்ம என்ன சொல்றோம், குடிக்கிட்டுதான் அபகரிச்சுட்டுதான்னு சொல்றோம். அப்ப அந்த நிலத்தை திருடிக்கிறது அபகரிக்கிறதுனா என்ன அர்த்தம், அவளுக்கு உடமையா இருக்கிற நிலத்தை நமக்கு சொத்தா உடமையா ஆச்சுட்டு அவளை விரட்டி அடிச்சுட்டு அந்த நிலத்தை நம்ம ஆக்கிரமிச்சுண்டு அந்த நிலத்துல என்ன பண்றோம், நம்ம உரிமை கொண்டாடிண்டு இது என்ன சேர்ந்தது, அதான் அபகாரம். பாம்பேல எல்லாம் உண்டு, எத்தனையோ வருஷம் அந்த மாதிரி டெனன்ட் குடி இருந்து வாடகை இருந்தா அவ வீட்டை காரியே பண்ண மாட்டான், சொந்தமா இருந்தது வீடு போச்சு, அதனால வீட்டை கூட்டி வச்சாலும் நேபாளே தவிர வாடகைக்கா கொடுக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு பயம், ஏன்னா சட்டமா அவளுக்கு இதுவா போயிடும். ஏன்னா நல்லா ஒரு 20 வருஷம் அதுல ஸ்திரமா உட்காந்து எல்லா ரேஷன் கார்டுலேருந்து இதுலேருந்து எல்லா அந்த அட்ரஸ் எல்லாம் ஸ்திரப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டு சொந்தக்காரா வந்து எனக்கு இடம் வேணும்னா அந்த சொந்தக்காரனுக்கு வீடு அவ்வளவுதான். அப்ப வந்து என்னன்னா சொந்தக்காரனோட வீடை அபகரிக்கிறதுன்னா அவனுடைய உடனையான அந்த வீட்டுக்கு அவன் சொந்தம் கொண்டாட முடியாதபடி நீ என்ன பண்ற, சொந்தம் கொண்டாடிண்டு தண்ணிதான் ஆக்கிட்டு இருக்க. அதுதான் நம்ம எல்லாம் பண்ண திருப்பிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு சேகமா அவனுடைய உடனையா இருக்கிற இந்த ஆத்ம வஸ்துவை இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டான், தன்னை சுதந்திரனாக, எனக்கெல்லாம் ஈஸ்வரனா தெய்வமா ஒரு நியமிக்கிறவனா சுவாமியா யாரும் கிடையாது, தெய்வமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சுதந்திரன், எல்லாம் என்னால நடக்கிறது, நான் யோசிச்சு ஒண்ணு செய்யறேன், முடிவெடுக்கிறேன், நல்லபடியா காரியத்தை பண்ணி பலன் அடையறேன், எல்லாம் என்னுடைய முயற்சி அப்படின்னு திருவாளுக்கு சொத்தான இந்த ஆத்ம வஸ்துவை இவன் என்ன நினைச்சு சொல்றான், சுதந்திரனாக தன்னை நினைச்சு சொல்றான். இல்ல சொத்துக்கு உரிமை இல்லாதவனுக்கு சொத்து ஆக்கலாம், இதனை தேவதைகளை போய் சேவிச்சுண்டு என்னமோ அதுகள் தனக்கு சுவாமியாகவும் தான் என்னமோ அதுகளுக்கு தாசபூதனாகவும் நினைக்கிறோம். அதாவது திருடுறதுன்றது என்ன, நம்மளுதான் நினைச்சிருந்தாலும் சரி, ஒருத்தருடைய உடமையை இன்னொருத்தருக்கு உடமைன்னு நினைச்சாலும் சரி என்று திருத்து குற்றம்தான். யார் சுட்டுறது, யாரு திருத்துறது, அப்ப என்ன அர்த்தம், திருட்டு குற்றம் ஆத்மாவை திருடிங்குதான்றதுக்கு என்ன அர்த்தம்னா எண்ணம், எண்ணம் ஒருத்தருடைய பய நிலத்தை திருடிக்கிறதுனா என்ன அர்த்தம், அபகாரம்னா ராவோடு ராவா பேச்சு எடுத்துக்கொண்டு ஆத்துல வச்சுக்க முடியாது, அவனுக்கு சுத்தானத அவனை விரட்டி அடிச்சுட்டு என்ன பண்றான், தன்னுடைய சுத்தா வச்சுட்டு அதுல வரக்கூடிய லாபத்தெல்லாம் அடைஞ்சிருந்து பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதான் நிலத்தை அபகரிச்சுட்டான்னு லோகத்துல எல்லாரும் சொல்றோம். அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், பெருமாளுக்கு சேகமான ஆத்ம வஸ்துவை தன்னிதாக அபிமானிச்சுண்டு நான் சுதந்திரன், எனக்கு மேல பகவான் ஒருத்தன் கிடையாது என்றெல்லாம் அபகாரம் பண்றதுக்கு பேர் தான் ஆத்ம அபகார சௌரியம். சௌரியம்னா திருச்சு குற்றம். இந்த ஜீவாத்மா பண்ணின பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்டாக்க, சாஸ்திரம் சொல்றத மீறி நடக்கிற பாவத்தை காட்டிலும் தன்னை சுதந்திரனாகவும் இன்னொருத்தருக்கு தன்னை அடிமைப்பட்டவனாகவும் நினைக்கிறது தான் அந்த திருட்டு குற்றம் தான். பாவத்திலேயே சம்ராட்டுன்ற சக்கரவர்த்தின்ற திருட்டு குற்றம் தான் பெரிய சக்கரவர்த்தி, மற்ற தப்புகள் எல்லாம் விட தெரிஞ்சு ஜித கௌஸ்துப சௌரியத்திய சம்ராஜ சர்வபாப்மனா சம்ராட் சக்கரவர்த்தி. ஆக இந்த ஜீவ ரத்தனமாகிற இந்த கௌஸ்துப ஸ்தானியமான இந்த ஜீவாத்மாவை பகவானுடைய சொத்த தன்னிதாக அபிமானிக்கிறானோ இல்லையோ அதுதான் திருட்டு குற்றம். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்த நாட்டிலேருந்து ஒரு பொருளை நம்ம அபகரிக்கிறோம், அபகரிச்சுட்டு சில நாள் கழிச்சு நமக்கு ஞானோதயம் வருது, ஐயோ தப்பு காரியம் பண்ணிட்டோமே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாவத்தை பண்ணிட்டோம், இத வந்து நம்ம என்ன பண்ணணும், அவ உடனே அவள்கிட்ட திருப்பி கொடுக்கணும், கொடுத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு லோகத்துல நல்ல மனுஷா நினைப்பான், ஏதோ புத்தி கட்டத்தினால இப்படி பண்ணிட்டோம், இன்னைக்கு எனக்கு திருத்திட்ட உணர்த்தி வந்துருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவா, உணர்த்தி வந்ததோட நின்னா திருட்டு குற்றம் போகுமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்ச்சி வந்துருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், அந்த சுட்டு யாருதோ அந்த பொருளை அவள்கிட்ட கொண்டு போய் நான் தெரியாம இந்த மாதிரி தப்புதாரியம் பண்ணிட்டேன், இந்தா உன்னோட வஸ்து அப்படின்னு அவட்ட மன்னிப்பு கேட்கறதோட கூட அடுத்தது என்ன பண்ணணும், உடனே உடையவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் சரணாகதி. இத கௌஸ்துப சௌரியத்திய சம்ராஜ சர்வ பாப்மனா சிஷ்டம் ஆத்மாபகாரத்திய நிஷ்கிருதிக்கு ஸ்வமராத்மனம் பிராயசித்தம் எது, திருத்து குற்றத்துல பிராயசித்தம் எது அப்படின்னா இந்த ஆத்ம வஸ்துவை அவனிடத்துல கொண்டு சமர்ப்பிக்கணும். ஆத்மாத்மீய பரண்யாசோதி ஆத்ம நிச்சயத்தை உச்சியதே அனேனைவது மந்திரேன சுவாத்மானம் மயி நிச்சித்தே மயி நிச்சித்த கர்த்தவியக கிருதகிருத்தியோ பவிஷ்யதி. இப்ப ஆத்ம சமர்ப்பணம்னா என்ன அர்த்தம், ஆத்மாவை எடுத்து தர முடியாது, இந்த ஆத்ம வஸ்து உன்னை சேர்ந்தது, இத்தனை நாளா என்னுடையது, நான் சுதந்திரன்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படி இல்லை என்பதாக, இந்த ஆத்ம வஸ்து அவனை சேர்ந்தது என்பதாக அவனிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு பேர் தான் எல்லாம் எண்ணம். ஆனா அதுக்கு விதிமுறைகள் இருக்கு. நிச்சயப்ப அபரபரியாயக ஞாபக பஞ்சாங்க சம்யுதக பிரபத்தின் தாம் பிரயுங்கீத சுவாங்கைகி பஞ்சபிராவிருதம். ஒரு ஆச்சாரியன் மூலமாக என்ன பண்ணணும், பிரபத்திக்கு உள்ள கரண மந்திரத்தை கொண்டு அந்த உச்சாரண பூர்வகமாக சாஸ்திரம் சொன்ன ரீதியில நாம இந்த ஆத்ம வஸ்துவ உடையவனான சீயப்பதியினிடத்துல சமர்ப்பிக்கிற பொழுதுதான் இந்த ஆத்ம அபகார சௌரியம் என்கிற குற்றம் உண்டு. இப்ப லோகத்திலேயே பாருங்க, ஒரு தாயார் தகப்பனர் பசங்க இருக்கு, அதுல ஒரு பிள்ளை வந்து எதுவா இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தைய கேட்காத எல்லாத்தையும் வந்து என்ன பண்றது விபரீதமா பண்ணிட்டு அப்படி எல்லாம் இருக்கிற போது ஒரு சந்தர்ப்பத்துல தகப்பனாருக்கு துருக்க முடியாத ஒரு கோபம் வரபோது மூஞ்சிலேயே முடிக்காத வீட்டை விட்டு போன அளவுக்கு கத்தாத அளவுக்கு இந்த பிள்ளை கண்ணாப்பினான்னு கெட்டு அழிஞ்சு குடிச்சு சீட்டாடி ரேசுக்கு போய் அத்தனை அக்கிரமங்களையும் பண்ற போது அந்த தகப்பனார் ஒரு ஸ்டேஜ்ல வீட்டை விட்டு போவழியில என் கண் முன்னாடி நிற்காதேன்னு கூட கத்தி விட்ற. இது எங்கேயோ போய் அலைஞ்சு திரிஞ்சு ஞானோதயம் வருது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கலாம், சொன்ன வார்த்தையை கேட்காததுனால தானே வெளியில இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சோன்ற ஞானோதயம் வருது. திரும்பி வந்த பிள்ளை அப்பாவின் இடத்துல மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா, லோகத்துல தகப்பனாரையில எதிர்பார்க்க, அப்பா நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை வந்து அபராதத்துக்கு சமாதானம் எதிர்பார்க்கிறா மாட்டாங்க, நிச்சயம் எதிர்பார்க்க. நீ வந்து திருந்தினத்துக்கு அடையாளமா மன்னிப்பு கேட்காத திருந்தினி நேர ஆசுக்கு வந்து அந்த அப்பாவை நடத்துல ரொம்ப பிரியமா நன்னா பேசிட்டு நடந்தா சந்தோஷம் வராது. அடுத்தது என்ன சொல்லுவார், செஞ்ச தப்புக்கு தீயாவது வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றது இருக்கா, இந்த மாதிரி வந்து பழகறானே பேசறானே அப்பவும் அவருக்கு சீற்றம் தான் வரும். அதனால இந்த திருட்டு குற்றத்துக்கு பண்ண வேண்டிய பிராய சித்தமா சாஸ்திரம் விதிச்ச உபாயம் எதுன்னு கேட்ட, எல்லா பாவத்துக்கும் பிராய சித்தம் உண்டோ இல்லையோ அந்த மாதிரி நிஷ்கிருதிக்கு ஸ்வபராத்மனம். இந்த பிராய சித்த ரூபமான சரணாகதிய பண்றதுக்கு நமக்கு ஒத்தாசை பண்றது எது, சேகத்துவ ஞானம். ஏன்னா இந்த ஆத்ம வஸ்து அவனுதுன்ற ஞானம் வந்தாத்தானே நம்ம என்ன பண்ணுவோம், அவன் உடனே அவன்கிட்ட கொடுப்போம். அந்த சேகத்துவ ஞானம் போதும்னு சொல்லக்கூடாது, சேகத்துவ ஞானம் சரணாகதி பண்றதுக்கு என்ன பண்றது, தகுதியை கொடுக்கறது, யோகிதைய கொடுக்கறது. அப்ப உணர்ச்சி ஏற்பட்டா உணர்ந்தவன் அடுத்தது என்ன பண்ணணும், தப்புக்கு பரிகாரம் பண்ணணுமா வேண்டாமா, கட்டாயம் பண்ணணும். அகம் மத்ரக்ஷண பரக மத்ரக்ஷண பலம் ததா நமம சீபதேரேவ இதி ஆத்மானம் நிச்சிதே சுதக. அதனால சம்சாரத்தை அடையறதுக்கு காரணமான நாம் பண்ணின விபரீத காரியம் எப்படி பந்தத்தை கொடுக்கறதோ அந்த மாதிரி பந்த நிவர்த்திக்கும் சாஸ்திரம் விதித்த சரணாகதிய பண்ணினால் ஒழிய மோட்சத்தை அடைய முடியாது. கபன்னாத் அன்னேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் பிரபத்திக்கல்லது சத்தியேஸ்வரன் பரம புருஷார்த்தம் கொடுத்த இறந்தான். பாஷ்யக்காரரும் சீபாஷ்யத்தில் சாதிக்கிட்டு சத்தியத்தை வசீகரணம் சரணாவது கண்டிப்பா அவசியம் கேட்கணும். அதனால குற்றத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணால் ஒழிய அதுக்கு தீர்வு கிடையாது. அதனால சாஸ்திரம் விதித்த உபாயத்தை ஏதோ உலக நடப்பையும் உலக விஷயத்தையும் திட்டாந்தம் காட்டி ஜனங்களை வசப்படுத்தி அந்த பிரபத்தி ஆகிற உபாய விசேஷத்தை இதை விட கிடைக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்படிலாம் பண்ணினா அது பெருமாளுக்கு உபப்பையாதரும் இருக்காலும் தராது. அதனால பரதத்துவத்தை நன்னா அறியணும். பரம சிதம்னு சொல்லக்கூடிய சரணாகதி ஆகிற உபாய விசேஷத்தை கட்டாயம் அனுஷ்டிக்கணும். ஏன்னா பெருமாள் நமக்கு வந்து அறிவை கொடுத்துருக்கான், செயல்படுற யோகியதைய கொடுத்துருக்கான், செயல்படுறதுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் எல்லாம் சரீரத்தெல்லாம் கொடுத்துருக்கான். அப்படிலாம் கொடுத்துருக்கிற பெருமாள் நமக்கு செயல்படுறதுக்கு வேணுங்கிற சுவாதந்திரியத்தையும் கொடுத்துருக்கான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டேன்னா இவனுக்கு பெருமாள் வந்து சுவாதந்திரியமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அத்தியந்த பரதந்திர எல்லாமே பெருமாள் தூண்டி அவன் சிந்திக்க நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நம்மளோ பரதந்திரர்கள், எதையும் நம்ம செய்யறதுக்கு சக்தி இல்லாதவ, பெருமாள் எல்லாத்தையும் செஞ்சிக்க 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 தான் நம்ம காரியங்களை பண்றோம். இவன் சொதகா தன் புத்தி சக்தியை கொண்டு ஆராய்ந்து ஒரு விஷயத்துல முடிவெடுத்து செய்யற ஆற்றல் இல்லாதவன் அப்படின்னு இருந்தா இப்படிப்பட்ட இவனை பார்த்து சாஸ்திரம் வந்து உன்னை செய்ய என்றோ செய்யாதே என்றோ நியமிக்க முடியுமா? ஒரு முடவனை பார்த்து நீ ஓடுன்னு சொல்லணுமா ஓடாதேன்னு சொல்லணுமா? ஓடுனால ஓட முடியாது, ஓடாதேன்னு சொல்லவே வேண்டாம், அவனால எப்படின்னே ஓட முடியாது. முதல்ல இவன் சாஸ்திரம் விதித்த காரியங்களை பண்றதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும்னா பெருமாள் கொடுத்துருக்கான் சுவாதந்திரியத்தைன்றத ஒத்துண்டே ஆகணும். ரெண்டாவது தோஷம் என்ன வரும்னா எல்லாம் பெருமாளால தூண்டப்பட்டு ஒன்னொன்னு பண்றான் அத்தியந்த பரதந்திரன் என்று சொன்னா என்ன ஆகும்? இவன் செய்யற காரியத்தினுடைய பலனை இவன் அனுபவிக்க கூடாது. ஏன்னா இவனாவா செஞ்சான்? ரொம்ப நன்னா இருக்க பெருமாளே பாவத்தை செய்யவும் வச்சுட்டு நீ கஷ்டப்படுன்னு சொல்றான்னா ஒரு தயை உள்ளவனுடைய காரியமா அது. அதனால இப்ப என்ன ஒரு இதெல்லாம் சீபாஷ்யத்துல எவ்வளவு பாஷ்யக்காரர் வந்து அவ்வளவு அழகா உபதேசங்கள் பண்ற. அப்ப என்னத்த ஒண்ணு ஒத்துண்டாகணும்? எப்ப நம்ம சாஸ்திரத்துல சொன்னதை செய்யறதுக்கும் செய்யக்கூடாதுன்றத செய்யாமல் இருக்கிறதுக்கும், வேதாந்த காலட்சேபம் பண்ணி விஷயங்களை அறியறதுக்கும் செயல்படுவதற்கும் நம்ம யோகியதை உள்ளவர்களா இருக்கோமோ, அதுல ஒரு விஷயம் என்ன தெரியறது? பெருமாள் நமக்கு சிறிதளவு சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்கோம். சரி, இவன் பரதந்திரனாச்ச, சுவாதந்திரியம் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் முரண்பாடு வரதேன்னு அடுத்தது தோணும். முரண்பாடு இல்லைன்னு விட்ட. ஏன்னா இந்த சுவாதந்திரியம் அவன் கொடுத்து வந்திருக்கு, நமக்கே இயல்பா இல்லை. இப்போ ஒரு ராஜா இருக்கான், தங்கிட்ட மந்திரியா இருக்கிறவன் இடத்துல அவனுக்கு ரொம்ப பிரீத்தி வருது, சந்தோஷம் வருது. ஏன்னா அந்த ராஜாவுக்கு அவன் பல விதத்துல வந்து என்ன பண்ணிருக்கான், நல்ல மந்திரியா இருந்து அவனுக்கு வந்து நல்லது நிறைய பண்ணிருக்கான். அந்த மந்திரி விஷயத்துல அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துருக்கு. அப்ப அந்த ராஜா வந்து தன் சந்தோஷத்தினுடைய காரியமா அவனுக்குன்னு சில பகுதிகளை கொடுத்து இனிமே இந்த பகுதிகளை நீ ஆட்சி பண்ணு, அத நீ வந்து வழி நடத்து அப்படின்னு அந்த ராஜா ஒரு சிறு பாகத்தை இந்த மந்திரிக்கு என்ன பண்றான், சன்மானமா கொடுக்குறான். உடனே அதை பெற்றுக்கொண்ட மந்திரி என்ன பண்றான், அந்த குறிப்பிட்ட இடத்தை அவன் ஆள்றான். இப்போ இந்த மந்திரி வந்து அந்த ராஜ்யத்துல குறிப்பிட்ட இடத்தை அவன் ஆள்ற போது ஆள்றவன்ட்டு சுவாதந்திரியம் இருக்குமோ இல்லையோ, வழி நடத்துவனோ இல்லையோ, அப்படி வழி நடத்துறதுனால ராஜாவை குறித்து மந்திரிக்கு உள்ள பாரதந்திரியம் போகுமா? போகாது. அப்ப அந்த மந்திரி என்ன நினைப்பான், இந்த வாழ்வு எனக்கு ராஜாவால வந்திருக்கு, அவன் கொடுத்து வந்திருக்கு, எனக்கு சுவாதந்திரியம் கிடையாது. ஆனா ராஜா என்ன பண்ணியிருக்கான், இந்த ராஜ்ய பகுதியை நீ ஆளு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு நிமிஷமா ராஜாவால எனக்கு வந்திருக்கு, ராஜாவால வந்திருக்கு அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிற சுவாதந்திரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை நல்ல விதத்துல நம்ம செயல்படுத்தணும். அப்படின்ற எண்ணத்துல சாஸ்திரத்துல நல்லது கெட்டத்தை அறிஞ்சு நல்லத்தை அமுசிச்சு கெட்டத்தை விளக்கறதுக்கான தகுதிய பெருமாள் கொடுத்துருக்கிறதுனால அந்த சுகதுக்கத்துக்கும் ஜீவன் தான் உரியவனாக ஆகிறான். இல்லாமல் போனா ஜீவன் பலனையே அனுபவிக்க கூடாது. அதான் வெள்ளத்துல அகப்பட்ட நரியானது வெள்ளம் அடிச்சுட்டு போற துக்க நோக்கி வசமிழந்து போற மாதிரி ஜீவனுடைய பாரதந்திரியம் இல்லை. அந்த மாதிரி இல்லை. ஏமா அந்த லௌகீக காரியத்துக்கெல்லாம் நல்லா புத்திய உபயோகப்படுத்தி ஆராய்ந்து அறிஞ்சு தீர்ந்து இந்த வழியில நம்ம போனாதான் நமக்கு வந்து இது வந்து நன்மைய தரும் எல்லாம் பாக்குறமே அப்படி இருக்கிற போது இந்த ஆத்ம விஷயத்திலையும் பகவான் கொடுத்த அறிவை நல்ல விதமா உபயோகப்படுத்தி சாஸ்திரத்தை தகுதுபா புரிஞ்சுக்காத தெரிவர புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காரியத்தை ஏன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பாக்குற போது சுவாமி தேசிகன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய உபகாரம் பண்ணிருக்காருன்னா அந்த திருமால் தாயார விட நம்ம வணங்க வேண்டிய முதல் தெய்வம் சுவாமி தேசிகன் தான். இல்லட்டா குருவாதிகளுடைய மாய வலையில சிக்கி நம்ம எல்லாரும் அந்த பேச்ச கண்டு மயங்கி தேடுவோம். ஆகா வாஸ்தமா இது இப்படித்தான் ரொம்ப கரெக்டா இருக்கேன். அதுல உள்ள ஒரு நெளிவு துணிவு, அதுல உள்ள குறைகள், அதுல உள்ள தோஷங்கள்லாம் நமக்கு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டலன்னா வேறெழுந்த வாரியா பாக்குறவாளுக்கு புத்தி மயக்கம்தான் வரும். நன்னா வேரூன்றி அதனுடைய ஒரு தாத்பரியங்களை சாஸ்திரங்கள் கொண்டு பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய உண்மை நிலை புரியும். இல்லட்டா பகவான் என்னத்துக்கு இவ்வளவு தூரம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை உபதேசிச்சிருக்கணும், பாக்கியக்காரெல்லாம் சீபாக்கியத்துல பக்தி யோகத்தெல்லாம் பத்தி இவ்வளவு என்னத்துக்கு சொல்லிருக்கணும், அத்தியந்த பரதந்திர நான் இங்கினுக்கு செயல்படுற யோகியதையே கிடையாது, செயல்பட்டா இவன் பாரதந்திரியம் கெட்டுடும்னா அந்த பக்தி பிரபத்துக்கு எப்படி மோச பலன் சொல்லியிருக்கோம். சுரூபத்துக்கு தகாத காரியம் பண்ணா என்ன வரணும், அனர்த்தம்னா வரணும். ஆனா இங்க பக்தி பிரபத்துக்கு என்ன பலன் சொல்லிருக்கோம், மோசம். எல்லாத்தையும் ஆராயிர போது விஜயதன்மெல்லாம் புரிந்து சுவாமி தேசிகன் திருவடியில நமக்கு அசஞ்சலமான ஒரு பக்திய உடையவர்களாக இருந்திருந்து அந்த பெருமாள் தாயார் திருவுள்ளம் முகக்கரா மாதிரி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த மாதிரி தத்துவத்தை அறியணும், சாஸ்திரம் விதித்த உபாயமாகிற சரணாகரிய மகாவிஸ்வாசத்தோட கூட நல்ல நம்பிக்கை பிறர் நம்மளை கலக்கிறதுக்கு முன்வந்தா கூட கலங்காத ஒரு நிலையை நம்ம சுவாமி தேசிகன் அனுகிரகத்தினால தரணும். அந்த மாதிரி நம்ம பெற்று அந்த சரணாகதிய பண்ணினால் அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறவனுக்கு வரக்கூடிய பலஸ்வரூபத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு இதனால நான் வந்து உபாயத்தை பத்தியே தன்னாடி பேசிட்டு இருந்துட்டேன். அந்த புருஷார்த்தத்தினுடைய ஒரு அழக சாஸ்திரங்கள் வந்து ரொம்ப அழகா சொல்றேன். இப்ப ஆரம்பத்திலேயே சொன்னோம், பலனை ஆராயாத எவனும் உபாயத்தை பண்ண மாட்டானும். இப்ப இந்த பலனை நம்ம தெரிஞ்சுட சரணாகதி ஆகாதவாளுக்கு மன்னிக்கர்கள் ஆகவரும், ஆனவாளுக்கு கல்யாணத்துக்கு நாய் என்ற மாப்பிளைய மாதிரி அந்த பலனை நினைச்சு நினைச்சு இருக்கிற காலத்துல என்ன பண்ணுவோம், சந்தோஷமா வாழ்வோம். நிச்சயதார்த்தம் ஆயிடுறது, ஒரு வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் நடத்துறது, 6 மாசம் ஆறுது, அந்த 6 மாசம் காலம் அந்த கல்யாணத்துள்ள வரப்போற கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு எப்படி சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி சரணாகதி ஆன நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டா வரப்போற அந்த பலனை நினைச்சு நினைச்சு வாழ்நாள இன்பமாக ரம்யமாக செய்கிறது. இந்த சரணாகதி ஆயிடுறது. சரணாகதி ஆன ஒரு பிரபன்னனுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் 90 வயசு 95 வயசு வாழ்ந்து 100 வயசே வாழ்ந்தா கூட முடிவுன்றது சரீரத்துக்கு அழிவுன்றது ஏதோ ஒரு காலகட்டத்துல வரத்தான் போறது. நம்ம கேட்டது எப்போ காலம் அப்படின்னா ஏத தேகாபசானியமா துப்பாதம் தாபையன்னு சொல்லிருக்கோம். இந்த சரீரம் முடிவுல எனக்கு மோசத்தை கொடு, இந்த சரீரம் உள்ள வரைக்க என்ன அனுபவம் கர்மானுகுணமா இருக்கோ அனுபவிச்சுடுறேன், இந்த சரீரம் போனா எனக்கு இன்னொரு சரீரத்தை கொடுத்து சுகதுக்கங்களை நான் அனுபவிக்க கூடாது, உங்ககிட்ட வந்து செய்திருக்கோம் தொப்பாதம் பிராப்பதம் ஏற்ற தேகாவசாரம் இந்த சரீரம் முடியலன்னு கேட்கறது. அந்த மாதிரி வாழ்நாளுக்கு ஒரு காலகட்டத்துல 95 வயசானாலும் ஒரு முடிவு காலம்னு வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்த போது பெருமாள் என்ன பண்றான், இந்த ஜீவனை இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து வெளிக்கலப்பறான். அந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து எப்படி வெளிக்கலப்பறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிறத்துக்கு மேல ஒரு நாடி இருக்கு, மூர்ஜன்ய நாடின்னு தெரியும், தலைவாசல். தலைவாசல் பிறந்து நம்மை வானிலை வெளிப்படுத்த மனமுற்றானுன்ற சுவாமி தேசிகன். ஆக இந்த தலைவாசல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா தலையில் உள்ள வாசல் சொல்லலாம், அல்லது பிரதான வாசல். தலையாய கடமைனா என்ன அர்த்தம், முக்கியம்னு அர்த்தம். ஆக தலைவாசல்னா பிரதான வாசல்னு அர்த்தம். இப்பேற்பட்டதான ஒரு நாடி விசேஷத்தின் வழியாக இந்த சரணாகதி பண்ணிந்தவனை வெளியேற்றான். வெளியேற்ற போது இவன் எப்படி கிளம்புறான் அப்படின்னு கேட்டா சூக்ஷ்ம சரீரத்தோட கிளம்புறான். அதாவது சூக்ஷ்ம சரீரம்ன்றது என்னன்னா பஞ்சபூதத்தினால ஆன சூர சரீரத்துல கடைஞ்சு அந்த பூத சூக்ஷ்மங்கள் வந்து என்ன ஆகுது, திரண்டு ஒரு சரீரம் வந்து இந்த சரீரத்துக்குள்ளேயே உருவாயிடும். எப்ப உருவாகும், மரண காலம் வரபோது. அப்ப பெருமாள் என்ன பண்றான், இந்த ஸ்தூல சரீரம் இருக்கிற ஜீவாத்மாவை அந்த சூக்ஷ்ம சரீரத்துல சேர்த்து இந்த இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு, ஆக இந்த 11 இந்திரியங்கள் மூச்சு காத்து பிராணம் இது எல்லாத்தையும் பெருமாள் என்ன பண்றான், அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்த்து விடுறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கிற ஆத்மா என்ன பண்றது, தேகத்தை விட்டு வெளிக்கிளம்புறதுக்கு தன்னை ரெடி பண்ணிட்டார். அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இந்த ஜீவனை பெருமாள் வந்து சேர்த்து விட்டார். ஆக இப்ப என்னன்னு கேட்டா இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட இந்த ஜீவாத்மா என்ன பண்றான், இந்த தேகத்தை விட்டு வெளிக்கிளம்புறான். எப்படி கிளம்புறான், இந்திரியங்களோடும் மூச்சு காத்துன்ற பிராணனோடும் கலந்து வரும். அதனாலதான் இங்க மூச்சு நின்று போயிருக்கு. இந்திரியங்கள்லாம் எதுவும் இல்லை, வெறும் அந்த பஞ்ச பூதங்கள் தான் பூத உடல்ன்றால அதுதான் இருக்கு. ஆக இதோட இவன் வெளிக்கிளம்புறான். வெளிக்கிளம்பினா இவனை வந்து தேவர்கள்லாம் என்ன பண்றா, உபசரிக்கிறார்கள்னு சொல்றான். புரிஞ்சுத, அதுல வந்து முதல்ல யார் வரா அப்படின்னு கேட்டா இந்த மார்க்கத்துக்கு பேரு அர்ச்சிராதி மார்க்கம் என்பதாக பேரு. அர்ச்சிஸ் என்று சொன்னா அக்னி அப்படின்னு அக்னி லோகம் ஆகச்சதி. கௌஷிகி உபநிஷத்துல சொல்ற போது முதல்ல இவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட வெளிக்கிளம்பி முதல்ல அக்னி லோகத்தை அடைகிறான், அக்னி தேவதையை அடைகிறான். அந்த அக்னி தேவதை என்ன பண்றது, இவனுக்கு பல பல உபசாரங்கள். இப்ப ஆசிர ஆச்சாரியம் எல்லாம் எழுதினா, கௌரவிக்கு தகுந்தவா எழுதினா, நம்மளால முடிஞ்ச உபசாரங்கள் எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வைகுண்டத்துக்கு போக போற பிரபன்னனை அந்த தேவதை என்ன பண்றது, பூர்ண கும்பம் கொடுத்து சத்காரங்கள் பண்ணி சேவிச்சு அத்தியபாசிய சமர்ப்பிச்சு உபசாரங்கள் எல்லாம் பண்றது பண்ணி அந்த தேவதை என்ன பண்றது, தனக்கு உண்டான எல்லா வரைக்கும் இவனை கொண்டு போய் விடுறது. பாத்துக்கு தெளிவாக என்ன பண்றோம், வாசல் வரைக்கும் போய் போயிட்டு வாங்கன்னு அனுப்புறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி தான் முதல்ல அக்னி, அதுக்கப்புறம் பகல் சுக்லபட்சம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய கால அபிமானி தேவதை. அதான் இதெல்லாம் காலம். பகல்ன்றது என்னது, ஒரு நாள்ல ஒரு பகுதி, பகல் இரவுல பகல், பகலை விட காலத்தை அதுக்கு கூடுதல் சுக்லபட்சம் 15 நாள். அதுக்கப்புறம் உத்தராயணம்ன்றது 6 மாசத்தோடு, சம்வத்சரம்ன்றது 1 வருஷம். ஆக அந்தந்த காலத்துக்கும் ஒரு ஒரு அபிமானி தேவதை உண்டு. புரிஞ்சுதா, அந்த லோகத்துக்கெல்லாம் போவோம். இவன் தட்சிணாயணத்துல போனாலும் உத்தராயண கால அபிமானி தேவதை இடத்துக்கு தான் போவோம், இரவுல போனாலும் பகல் அபிமானி தேவதையினுடைய லோகத்துக்கு தான் போவோம். அதனால பிரபன்னனுக்கு தேசமோ காலமோ உயர்ந்தது தாழ்ந்தது எந்த வித்தியாசமும் கிடையாது. புரிஞ்சுதா, பெருமாள் கோவிலேயே பிராணம் போனாலும் சரி, ஒரு குடிசையில சேரியில பிராணம் போனாலும் சரி, மோசம்தான். ஏதோ பெரிய பகவத் சன்னதியில வாழ் உயிர் போச்சுன்றதுனாலேயோ, இல்ல ஒரு சண்டாளனுடைய கிரகத்துல ஒரு குடிச பகமா நடந்து போச்சு, திடீர்னு நெஞ்சு வலிச்சு அப்படியே பிராணம் போறதுன்றதுனாலேயோ அது ஒசந்தது இது தாழ்ந்ததுன்னு ஆகாது. எப்படி இருந்தாலும் என்ன பண்றான், மோசத்தை தான் அடையிறான். அந்த வித்தியாசம் எல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி போனாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த காலத்துல போனாலும், எந்த விதத்துல போனாலும், ஆஸ்பத்திரியோ ஆமோ கோவிலோ இன்னும் பரச்சேரியோ எங்க போனாலும் இவனுக்கு மோசம்தான். அப்ப என்ன ஆகுது, அந்தந்த கால அபிமானி தேவதையினுடைய லோகங்களுக்கு போறோம். பகல் சுக்லபட்சம் உத்தராயணம் சம்பத்சரம், சம்பத்சரம்னா வருஷம். அதுக்கப்புறம் வாயு சூரியன் சந்திரன் அந்த அந்த லோகத்துக்கு போகலாம். வாயு தேவதை சூரியன் சந்திரன் அவ உபசாரங்களை பண்ணி கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் வித்யுத் புருஷன் பேரு. இந்த வித்யுத் புருஷன் என்பவன் யாருன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நித்யசூரி. இது அப்படியே ஆதிசேஷன், கருடன், விஸ்வசேனர்லாம் அந்த நித்யசூரிகளோ. அந்த மாதிரி நமானவன் இவனுக்கு பேரு, வித்யுத் புருஷன் பேரு, மானசன் பேரு, எல்லாம் ஒருத்தனுக்கு தான் பேரு. அவனை பெருமாள் என்ன பண்றான், ஒரு மேல் படிப்பெல்லாம் படிச்சு நல்ல ஒரு இதுல ஃபாரின் ரிட்டர்ன் அப்படிலாம் இந்த காலத்துல தடுப்பு தான் எல்லாரும் அமெரிக்காவில் இருக்கா. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்கிற போது என்ன பண்ணுவா, ஏர்போர்ட்டுக்கு உள்ள வரான்னு தெரிஞ்சுனாலும் ரிசீவ் பண்றதுக்கு மாலையில அதெல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கே போய் சகல கௌரவத்தையும் கொடுத்து அந்த பிரீத்தியை காட்டி ஆத்துக்கு அழைச்சிட்டு வர அளவு இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றான், குழந்தை வர போறான் அப்படின்னு அங்க இருக்கிற நித்திய சூரிய இங்க அனுப்புறான். இவனை வந்து அழைச்சிட்டு வரான். அவன் எப்ப வரா, வாயு சூரியன் சந்திர லோகத்தை கடந்த பிறகு இந்த வித்யுத் புருஷன் வரான். அந்த வித்யுத் புருஷனோட வருணன், இந்திரன், பிரஜாபதி அந்த லோகங்களுக்கு எல்லாம் போறோம். பிரஜாபதி லோகம் தான் சத்திய லோகம். இந்த சம்சாரத்துக்குள்ள அது ஒரு சொந்த லோகம், சதுர்முக திருமாவனுடைய லோகம். ஆக அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம்ன்ற பஞ்ச பூதங்கள் எல்லாம் கடக்கறான். எல்லாத்தையும் கடந்து பரமபதத்தை சென்று அடைய போறான். இந்த இடத்துல விரஜை என்பதாக ஒரு ஆறு ஓடுறோம், நதி. அதான் அந்த விரஜை எப்படி இருக்குன்னா, இந்த சம்சார மண்டலத்துக்கு முடிவு, பரமபதத்துக்கு ஆரம்பம், ரெண்டையும் தொட்டு இருக்கு அந்த இது ஓடுறது. அதனால இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு முடிவா இருக்கு, அதை தாண்டினா பரமபதம். ஆக இந்த ரெண்டுத்துக்கும் பார்டரா இருக்கு. இப்ப என்ன ஆகுது, இவன் அந்த சூக்ம சரீரத்தோட போறானோ இல்லையோ, அந்த சூக்ம சரீரத்தோட போறவனுக்கு அந்த விரஜை என்கிற ஆறுல முழுகின நாளைக்கும் அந்த சூக்ம சரீரம் கீழே விழுந்துடும். ஏன்னா அதெல்லாம் வந்து அசுத்தமான சரீரம் தானே, பிரகிருத்தியினுடைய காரியம். அதனால அது பிரகிருத்தியினுடைய காரியமான சரீரமாக இருக்கிறதுனால அசுத்தமான அந்த சரீரம் என்ன ஆயிடுறது, கீழே விழுந்துடுறது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், அந்த விரஜிய வந்து கடக்கிறான். விரஜிய கடந்தா பரமபதம் என்கிற ஆச்சரியமான அந்த திவ்யதேசம். ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் காரியம் இருக்கா, நான் பேசிட்டே இருக்கேனே. ஒரு 15 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பலனை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக என்னன்னு கேட்டாக்க, அந்த மாதிரி வந்து அந்த விரஜியை இவன் கடந்த நாளைக்கும் அந்த பரமபதம்ன்ற லோகத்தை அடையறான். அந்த லோகத்தை அடைஞ்ச நாளைக்கும் சாலோக்கியம், சாலோக்கியம்னா சமான லோகத்தில் இருப்பு. அதாவது பெருமாள் எந்த லோகத்துல இருக்கானோ அதே லோகத்துல இப்ப அவன் போய் சேர்ந்துட்டான். பகவான் இருக்கிற லோகத்துல அவனுக்கு இருக்கு. அதுக்கு பேர் என்னது, சாலோக்கியம் என்பதாக பேர். இந்த சாலோக்கியத்தை இவன் பெற்ற நாளைக்கும் இந்த விரதிய கடந்த உடனே இதெல்லாம் என்னன்னா, கௌசிகத்துக்கு உபனிஷத்து வந்து இந்த வர்ணனை எல்லாம் பண்றது. இதை வைகுண்ட கதியத்துல பாஷ்யக்காரன் சாதிக்கிறார். அப்புறம் என்னன்னா, இந்த விரதிய கடந்த நாளைக்கும் அங்க ஒரு அசோக மரம், ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தினுடைய அடியில போய் நிக்கிறான். அதாவது விரதிய கடந்த நாளைக்கும் பெருமாளை போல சரீரம் வந்துடுறது. என்ன சரீரம், அப்ராகிருத சரீரம், அப்ராகிருத சரீரம். இந்த சரீரம் மாதிரி சீரப்பம் மலமூத்ராதிகள்லாம் கிடையாது, சுத்த சத்துவம்னு பேரு. அப்பேற்பட்ட திவ்யமான உசந்த அப்ராகிருத சரீரம் வந்துடுறது. அப்போ 500 நித்யசூரிகள், 100 பேர் ஒரு ஒரு திரளா வந்து இவனுக்கு பிரம்மாலங்காரத்தை பண்ணுகிறார்கள். பிரம்மாலங்காரம்னா என்ன இருக்கும், பெருமாளுக்கு உள்ள அலங்காரத்தை போல. அவனுக்கு எப்படி பட்டு பீதாம்பரங்கள், ஆட ஆபரணாதிகள்லாம் இருக்கோ அந்த மாதிரி அவ என்ன பண்றா, அலங்காரங்களை பண்ற. ஒரு அப்பா நல்ல ஸ்டேட்டஸ்ல, நல்ல பொசிஷன்ல, நல்ல ஒரு இதுல இருந்தா பிள்ளை என்ன துணிஞ்ச துணியா உருட்டின் இருக்கோம். அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பிள்ளையும் எப்படி இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸோட எப்படி இருக்கும். அதே மாதிரி பெருமாளுடைய குழந்தைகளான நமக்கு இப்ப என்ன ஆயிடுறது, பெருமாளுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கும் வந்துடும். அப்ப இவாள் பெருமாளுக்கு உள்ள அலங்காரத்தை போல இவனுக்கு பண்ணி அதே பத்து பீதாம்பரங்கள் என்ன ஆபரணங்கள் என்ன, அதான் இங்க நம்ம சம்சாரத்துல வைராக்கியமா வாழ்ந்தா எத்தனை ஹோமங்களை அங்க அனுபவிக்கலாம். அழியக்கூடிய ஒரு பலன்ல போட்டி வீட்டி சண்டை கச்சரவு எல்லா சண்டையும் அழிச்சுக்கிறவங்க புடிச்சுக்கிறவங்க எல்லாம் இதுக்குதானே. இதுல வைராக்கியமா நம்ம வாழ்ந்துட்டா அங்க நமக்கு நித்தியமான சௌக்கியங்களும் போகங்களும் காத்துட்டு இருக்கு. அப்ப இதே மாதிரி ஆட ஆபரணங்களோட இவனுக்கு அலங்காரங்களை பண்ணின வரைக்கும் இதுக்கு பேர் என்னது சாருத்யம். சமான லோகத்துக்கு வந்த நாளைக்கும் சமான ரூபம் பெருமாளுக்கு உள்ள ரூபத்தை போல தோற்றத்தை போல அதே மாதிரி இவனுக்கு வந்து அந்த சாருத்யத்தை பெற்ற நாளைக்கும், அதாவது அந்த சீவைகுண்ட லோகத்துக்கு கிருபாத்விபூதின்னு பேரு. பாதோசிய விஸ்வாபூதானி கிருபாதசிய அமிர்தம் திரின்னு சொல்றது இல்லையா. அதாவது என்னன்னா இந்த பிரகிருதி மண்டலம்னு சொல்லி பதினாலு லோகங்கள் சொல்றோம், கீழே ஏழு லோகம் ஏழு ஏழு லோகம், இத பிரம்மாண்டம்னு சொல்றோம். இத போல பல பல பிரம்மாண்டங்கள் பெருமாளுக்கு இருக்கு. எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யறதுன்ற ஆளவங்க. இப்ப பெருமாளுக்கு நிறைய பதினாலு லோகம் இருக்கு. அந்தந்த பதினாலு லோகத்துக்கும் பிரம்மா சிவன் இந்திரன் சந்திரன் சூரியன் எல்லாரும் தனித்தனி. இப்ப இந்த அண்டத்துல உள்ள பிரம்மாவுக்கு இன்னொரு அண்டத்து உள்ள விஷயங்கள்லாம் தெரியாது. அவருடைய ஞானம் எந்த அளவுக்குன்னா இந்த பதினாலு லோகத்துல உள்ள இதுதான் தெரியும். அந்த மாதிரி பெருமாளுக்கு நிறைய பிரம்மாண்டம், அங்கங்க பிரம்மா சிவன் இந்திரன் சந்திரன் சூரியன் அந்தந்த அண்டத்திலையும் வெவ்வேறானவர்கள். ஆனா அத்தனைக்கும் சேர்த்து சீமன் நாராயணன் ஒருத்தந்தான். அதான் கீதையில சொல்றானோ இல்லையோ, நாம் தோஷ்யம் அவதிவியானாம் விபூதினாம் பரந்தவ. அர்ஜுனா என்னுடைய சொத்துக்களை பார்க்கணும்னு கேட்டுட்டே என் சொத்துக்களுக்கு என்ன அளவு இருக்குன்னு எனக்கே தெரியாது, தனித்தனியா சொல்ல முடியாது, கூட்டம் கூட்டமா சொல்றேன் அப்படின்றானோ இல்லையோ. விபூதி யோகம்னே பத்தாவது அத்தியாயத்துக்கு பேரு. இதெல்லாம் என்னுடைய சொத்துக்கள்னு பிரதானமா சொல்றோம். அதுல சிவன் முருகன் அவா இவா எல்லாரும் நம்முடைய விபூதி சொத்து என்பதாக சொல்றோம். சுக்ரானாம் சங்கரச்சாஸ்மி சேனானினாம் அகம் கந்தக. யாரெல்லாம் நீங்க பெரிய தேவதையா நினைச்சுன்னா ஆகாவுக்குன்னு மெச்சரையலோ அவெல்லாம் எனக்கு அடிமைகள் தாசர்கள் என்னுடைய சொத்து என்பதாக சொல்றோம். அந்த மாதிரி இத்தனை பிரம்மாண்டங்கள் சேர்ந்தது உங்களுக்கு கால் பாகம்தான். இத போல முக்கால் பாகம் மூணு கொண்டு பெருசியது சீவை சுத்தம் அப்படின்னா அந்த லோகம் எவ்வளவு பெருசா இருக்கும். அதுல நிறைய குட்டி குட்டி லோகங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து வீதிகள் இருக்கு, தடாகங்கள் இருக்கு, உத்யானவனங்கள் இருக்கு. ஆச்சரியமான லோகம் அந்த வைகுண்ட கவியத்துல வர்ணிக்கிற வீதிகள்லாம் இருக்கு. மத்திய வீதி கூர்ம வீதி வராக வீதின்லாம் வீதிகளுக்கு பேர் இருக்கு. அந்த மாதிரியான லோகத்துல இவன் போய் சேர்ந்துடுறான்னா பெருமாளை போல அலங்காரத்தையும் அவ பண்றாள். 500 வித்ய அவசரத்துகள் நித்தியசூரிகள் வந்து பண்ற பண்ணின நாளைக்கும் இவனுக்கு அங்க நடக்கிற உபச்சாரங்கள் எப்படி இருக்குன்றத சுவாமி நம்மாழ்வார் வந்து சாதிக்கிற திருவாய்மொழியில். வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுண்டம் சமர் யமர் யமரிடம் புகுதென்று வைகுண்டத்து அமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுண்டம் புகுவது மன்னவர் இடியே விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதிய பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மதந்தையர் ஏந்தினர் வந்தே வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அண்டவில் பேரின்பத்து அடியரோடு இருந்து. நம்ம பரமபதத்தை அடைஞ்சா பிரம்மாலங்காரங்களை பண்ற அத ரெண்டு சாரியும் பெரிய பெரிய திருமாளிகை லட்சுமியும் பெருமாளும் காத்துட்டு பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாம் இருக்கு. இருந்தா அந்த வீதிகள் வழியா நடந்து வரலாம். நடந்து வந்தா அங்க இருக்கிறவ ஒத்தொத்தம் என்ன பண்றா, இவன் உபசாரம் பண்ற, உபசரிக்கிறா. எப்படி உபசரிக்கிறா, எப்படி சொல்றா, வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர். அந்த பரமபதத்துல நுழைய செய்ய அங்க ரெட்ட சாரியும் வீதிகளும் மாளிகைகளும் இருக்க அவாவா வந்து எப்படி உபசரிக்கிறா அப்படின்னு கேட்டா, வைகுண்டன் சமர் யமர் யமரிடம் புகுதென்று. எம்பெருமானுக்கு தாசபூதர்களான நீங்க எங்களுக்கு சுவாமிகள் அப்படின்னு இவனை பாகவதனாக கொண்டு பாகவதாளான உங்களுக்கு நான் தாசபூதர்கள் அவ நித்யசூரிகள் சொல்றான்னா பார்ப்போம். எல்லாம் போட்டி பொறாம அசூய ஒருத்தர் வாழ்ந்தா ஒருத்தருக்கு பிடிக்காதுன்றதெல்லாம் இங்கதான். அங்க என்ன சொல்ற, நீங்க எனக்கு சுவாமிகள் அப்படின்னு பாகவதாளுக்கு தங்கள அடிமைகளா சொல்லிக்கிறோம். வைகுந்தன் தமர் யமர் யமரிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர். எல்லாரும் அங்க இருக்கிறவாள்லாம் நித்தியசூரிகள் முக்கர்கள் எல்லாரும் அவ்வளவு ஆச்சரியப்படுறா. ஏன் அப்படின்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, மன்னவர் வைகுந்தம் புகுவது மின்னவர் விதியேன்னு மாத்திட்டாங்க. இந்த சம்சாரத்துல பகவானை தெரிஞ்சது சரணாகதி பண்ணி இங்க வந்து சேர்ந்தேல, நீங்க வந்து சேர்ந்தது நாங்க பண்ணின பாக்கியம்ன்றாலும், நாங்க புண்ணியம் புண்ணியம் சொல்லக்கூடாது பாக்கியம் பண்ணிருக்கோம். நாங்க பண்ணின பாக்கியம் என்னத, இப்பேற்பட்ட பரம பாகவதனான உன்னோட எனக்கு சமாகமம் சேர்க்கையானது ஏற்பட்டது என்பதாக சொல்லி உபசரிக்கிறாளாம். விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதிய பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். என்ன பண்றாங்க, திருவடியை அலம்பராளாம். இங்க இருந்து போற முத்தாத்மா வந்த திருவடிய எப்படி அலம்பராளாம், பாங்கினில் பாங்கினில்னா இவனும் அனாதிகாலமா சம்சாரத்துல திண்டாடிட்டு இன்னைக்கு சரணாகதி பண்ணி வந்து சேர்ந்திருக்கான். நாமளும் இன்னைக்குமே இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டவா இல்ல, சொந்த இதுல நாமா போய் இவன் காலத்தை விட்டு அலம்பறதுன்ற எண்ணம் இல்லாத இவன் பரம பாகவதன் எனக்கு சுவாமி என்பதாக பாங்கினில் பாதங்கள் கழுவினர். மனசார பாகவத பக்தியோட கூட இவனை பரம பாகவதனாக கருதி அந்த மாதிரி உபசரிக்கிறார். நிதியும் நற்புண்ணமும் நிறைகூட நிலக்கணும். ஸ்ரீசதாரி ஏழை பண்ணு வந்து ஆச்சாரியம் எல்லாம் ஏழரா மங்களாசாசனத்துக்குன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஸ்ரீசதாரி ஏழை பண்ணிட்டு மரியாதை பண்ணி கோவிலுக்கு அழிச்சு வரா மாதிரி பெருமாள் கிட்ட போறதுக்கு இவன் என்ன பண்றா, உபசரிக்கிறா. நிதியும் நற்புண்ணமும் ஸ்ரீசதாரி அதே மாதிரி வந்து நிறைகூட விளக்கமும் மதிமுகம் அடர்ந்தைய பூர்ண கும்பம் என்ன திருவிளக்கு என்ன மங்கள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து உபசரிக்கிறார். வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபம் இந்த உபசாரங்கள் எல்லாம் பெற்றுட்டு இவன் என்ன பண்றான், திருமாமணி மண்டபத்துக்கு போறான். அந்த தேசத்துக்குள்ள அநேக இடங்கள் இருந்தாலும் பிரதானமா பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் எது, திருமாமணி மண்டபம். அந்த திருமாமணி மண்டபத்துக்கு போறான். திருமாமணி மண்டபத்துக்கு போனாக்க முதல்ல விஸ்வசேனரை சேவிக்கிறோம். ஏன்னா அந்த விஸ்வசேனர் தான் ஆஸ்தான நிர்வாகத்தர், விஸ்வசேனர் அருளப்பாடர். அடுத்தபடியாக கருடர், பெரிய கருடர், அதாவது ரெண்டு மேரு மலைக்கு வந்து சிறகு முளைச்சா எப்படி இருக்கும், காலார்ந்த கதி கருடன். அப்பேற்பட்ட கருடனை சேவிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். அதுக்கப்புறம் ஆதிசேஷன் அந்த திவ்ய பரியங்கத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கானே, அது எப்படி இருக்கு, ரஜதகிரியின் மேலே மரகதகிரி இருந்தாற் போலே. ஒரு வெள்ளி மலை மேல ஒரு மரகத பச்சை மலை இருந்தா எப்படி இருக்கும், வெள்ளி மலை போல வெளியேறின ஆதிசேஷன் இருக்க, அது மேல மரகத பச்சை பச்சைமா மலை போல் மேனின்னு பெருமாள் இருக்கும். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூமி தேவி, நீலாதேவி, அப்படிப்பட்ட பிராட்டிமார்களோட மூன்று தேவிகளோட கூட பிராட்டிமார்களோட கூட எம்பெருமான் எழுந்திருந்திருக்கு. அப்படி பெருமாளை பாக்குற போது ஆதிசேஷன் தன்னுடைய 2000 திருக்கண்களால கடாட்சிக்கிறேன். 1000 தலைனா 2000 கண்ணு இல்லையா, 2000 திருக்கண்களால கடாட்சிக்கிறார் யாரு, ஆதிசேஷன். அதன் பிறகு என்ன பண்றான், அந்த பரியங்கத்தின் கீழ ரெண்டு வரிசையில ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சேவிக்கிறேன். சேவிச்சு முதல்ல ஆச்சாரியன் திருவடிகளை வணங்கி நுண்கால்கள் என் தலைமையில் கழுநீரோ நுமரோடே, தேவரையுடைய திருவடி சம்பந்தத்தினாலதான் இங்க வந்து சேர்ந்தேன், இங்கேயும் எனக்கு தேவரையுடைய திருவடி சம்பந்தம் வேணும் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியன் கடாட்சிக்கிறார். நாம் செய்த கிருஷி பலித்ததுன்னு சந்தோஷப்படுறோம். பயிரிட்டா நமக்கு அது நல்ல பலனை கொடுத்தாதானே சந்தோஷத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம், சரணாகதியை பண்ணிட்டா இன்னைக்கு இந்த எம்பெருமான இடத்துல சேர்ந்துட்டா நாம போட்ட வித்து முளைச்சது, நாம் செய்த கிருஷி பலித்ததுன்னு சந்தோஷப்படுறா யாரு, ஆச்சாரியர்கள். அப்புறம் அந்த பரியங்கத்துல அந்த எம்பெருமான சேவிக்கிறோம். சேவிக்கிற போது ஒரு குழந்தைய எப்படி தாயா தோப்பன தூக்கி மடியில உட்காந்து வச்சுப்பாளோ அந்த மாதிரி அங்காதத குமார நியாயத்தாலே இந்த முத்தாத்மாவை என்ன பண்றான், பெருமாள் அப்படியே அந்த பெரிய ஆதிசேஷன் படுக்கையில உட்காந்துருக்கிறவன் கீழே நின்று இருக்கிற முத்தாத்மாவை குனிஞ்சு தூக்கி தம் மடியில உட்காந்து வச்சுண்டு கோஷி நீ யாரு அப்படின்னு கேட்கணும். அப்ப இவன் சொல்றான் பதில், அகம் பிரம்மாஸ்மி. உன்னையன் என்னையோ விட்டு பிரிக்க முடியாத தத்துவம், நான் உன்னையன்றி இளையன் கண்டாய் நாராயணனே, நீ என்னையன்றி இளைன சம்சாரத்துல இருக்கச்சே, சாஸ்திரத்தினால நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன், ஆனா சாஸ்திரத்தினால கேட்டறிந்த விஷயத்த இன்னைக்கு நேர்ல பார்க்கிறேன் என்பதாக, உன்னையும் என்னையும் விட்டு பிரிக்க முடியாதது என்பத நேர்ல பார்க்கிறேன். நீ ஆதார பூதன், நான் ஆதேய பூதன், நீ இயந்தான், நான் இயாமியன், நீ சேர்த்தி, நான் சேஷ பூதன், நான் உனக்கு சரீர பூதன், நீ எனக்கு அந்தரியாமி அந்தராத்மா. அப்படி வந்து சரீரத்தை ஆத்மாவையும் பிரிக்க முடியாதது போல, எத்திய ஆத்மா சரீரம்னு சொல்லக்கூடிய சரீரமான என்னையும் ஆத்மாவான உன்னையும் பிரிக்க முடியாதபடி இருக்கிற தத்துவத்தை நான் என்ன பண்றேன், கண்ணால பார்க்கிறேன் அப்படின்னு ஒண்ணு பெருமாளுக்கு ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவு இல்லையா. முதல் முதல்ல குழந்தைக்கு பேச்சு வார்த்தை வந்தா, பாருடி நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துருக்கு எப்படி பேசுறது பாரு அப்படின்னு ஒரு தகப்பனா தாயாக்க சொல்லி எப்படி சந்தோஷப்படுகிறோம் வருகிறோம். அதே மாதிரி பிராட்டியை பார்த்து, ஐயா நம்ம குழந்தை பேசுறது பாரு எவ்வளவு அழகா பேசுறது பாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன நாளைக்கும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு தங்க சாம்பாலத்துல பாலிஞ்சாரத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கும் கொடுத்து முத்தனுக்கும் கொடுத்து சாமி சாப்பிடுறாங்க. சாயுத்யம் சமான போதம் இதுதான். ஆக அப்பேற்பட்ட ஒரு சாயுத்யத்தை பெருமாளுக்கு சமானமான போதத்தை, பெருமாளுக்கு எவ்வளவு ஆனந்தங்கள் இருக்கோ அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை இந்த முத்தன் அடையே சர்வாத்ராமன் சக பிரம்மனாபிபத்திகள். அந்த எம்பெருமானோட கூட இந்த முத்தன் எம்பெருமானுக்கு சமானமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். பெருமாளுக்கு எப்படி பசி, தாகம், சோகம், மோகம் இதெல்லாம் கிடையாதோ அதே மாதிரி இதுனும் ஆயிடுறோம். அந்த மாதிரி ஆகிய எல்லா விதமான ஆனந்தத்தையும் நிரஞ்சனக பரமம் சாமியன்னு போய் இப்படின்னு சுற்றி சொல்லக்கூடிய ரீதியில அந்த பரம சாமியத்தை இந்த முத்தாத்மா எம்பெருமானோடு பெற்று பேரானந்தத்தை அனுபவிக்கிறான். அப்பேற்பட்ட முத்தனுக்கு நெச புனராவர்த்ததே, நெச புனராவர்த்ததே, சம்சாரத்துக்கு திரும்ப மாட்டான் என்று சொல்றது. சரி, சம்சாரத்துக்கு திரும்ப மாட்டான் சொல்றதே, இன்னொரு இடத்துல சுத்தி சொல்ற போது காமான்னு காமரூபி அமுசன்சரன்னு சேஷாம் சர்வேஷு லோகேஷு காமசாரோபவதின்னு சொல்றது. என்னடா அது, ஒரு இடத்துல மோட்சத்தை அடைஞ்சா சம்சாரத்துக்கு வரமாட்டான்னு சொல்றது, இன்னொரு இடத்துல சுத்தி என்ன சொல்றது, சர்வேஷு லோகேஷு காமசாரோபவதி, முக்தன் விரும்பினால் இந்த சம்சாரத்துக்கு வருவான் என்று சொல்றது. ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு, முரண்பாடு இருக்கே, வரமாட்டான்னு சொல்றத வருவான்னு சொல்றத அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ற. வரமாட்டான் என்று சொன்னா என்ன அர்த்தம், முன்னாடி வந்தாம் பாரு, கர்ம சம்பந்தத்தோட அஜ்ஞானியா சுகதுக்கங்களை அனுபவிக்கிறவனா பகவான மறந்து அப்படியெல்லாம் வந்தா மாதிரி வரமாட்டான். நெச புனராவர்த்ததே, நெச சரி வருவான் எனக்கு சொல்லணும்னா, பெருமாள் எப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணியிருக்கானோ அது போல இதுனும் அவதார புருஷனா வருவான். அப்போ பெருமாள் இங்க அவதரிச்சாலும் பெருமாள் எப்படி இருக்கான், தன் ஈஸ்வர தன்மையை விடாம சர்வஜனா சர்வசக்தனா அப்படித்தானே இருக்கான். பரமபதத்துல எப்படி இருக்கானோ அப்படித்தானே ராமகிருஷ்ணாதி அவதாரத்திலையும் இருக்கான். இங்க இருந்தே பெருமாள் என்ன பண்றான், மோட்சம் கொடுக்குறானோ இல்லையோ, அந்த மோட்ச பிரதத்துவம் எல்லாம் அவனுக்கு, அந்த குணங்கள்லாம் இங்க வந்தாலும் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டு போன முக்தன் என்ன பண்ணுவான், பெருமாளை போல அவதார புருஷனா வந்து ஒரு பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ற, சுவாமி தேசிகன் அவதாரம், நாதமுனிகள், ஆளவந்தார், ஆழ்வார் அடிகள், அந்த மாதிரி அவதார புருஷனா வந்து இங்க இருந்துட்டு ஞானம் சுருங்காத பகவான மறக்காத பரிபூர்ணமா பரமபதத்துல அனுபவிக்கிற மாதிரியே இங்க அனுபவிச்சுட்டு இது பத்தின என்னத்துக்காக இங்க வரணும்னா, சம்சாரத்துல கஷ்டப்பட்ட ஜீவர்கள் விஜீவிக்கிறதுக்கு ஞான பிரதானம் பண்ணுறதுக்கு. பெருமாளுக்கு பண்ற கைங்கரியத்துல பெரிய கைங்கரியம் எதுன்னா, ஞானம் இல்லாத ஜீவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த பெருமாளோட சேர்த்து வைக்கிற கைங்கரியம் தான் பெரிய கைங்கரியம். அப்பேற்பட்ட ஒரு பகவத் கைங்கரியத்துக்காக என்ன பண்ணுவான், இந்த லீலா விஜயதிக்கு சம்சாரத்துக்கு இந்த முத்தாத்மா ஆச்சாரிய புருஷனாக வருவான், அஜ்ஞானியா கர்மவித்தியனாக வரமாட்டான் என்றுதான் சொல்லி அப்பேற்பட்ட பேரானந்தம் இவனுக்கு சாஸ்வதமாக என்னைக்கும் நிலச்சி இருக்கும்ன்றத சூத்திரக்காரரும் அனாவிருத்தி சப்தார், அனாவிருத்தி சப்தார், இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தே, அதனால கர்ம வித்தியனா அஜ்ஞானியா இந்த சம்சாரத்துக்கு இந்த முத்தன் வரவே மாட்டான் என்பதாக பகவத அனுபவத்துக்கு இழப்பு என்பது இன்னும் கிடையாது. அதனால பிரளயத்துல அழியவும் மாட்டான், சிருஷ்டியில வந்து உண்டாகவும் மாட்டான், பரமபத இருந்துட்டு ஆச்சரியமா பெருமாள் பண்ற ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்களை நான் பார்த்து ரசிச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு பேரானந்தத்தை அடையற பிரகாரத்தை இன்னைக்கு அனுபவிக்கணும். ஆக தத்துவத்தை அறியணும், உபாயத்தை அனுஷ்டிக்கணும், புருஷார்த்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக
கல்யாண குணதாரிணே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.